ಡಬಲ್ ಮಂತ್ರ ಗುಣ ಬರ್ತದೆ.
ಯಾರು ಮುಲಾಸನಾರೂಢ ಮಂತ್ರ ಎಟ್ಟುಮಣಿ ಅದ ರವಿ ಕರುಣಾನಾಯಕ ಮೊದಲ ಮಾತೆತ್ತುಮ ಹೈವೇ ಯೋಜನಾ ಒಳಟೆ ಅತಿವೆಲ್ಲ ತಿಬೇನ ಮೇ ಅನಪಣಾತ್ ಪಿಲಿ ಬಂದ ಮೇ ಗರು ಸಭಾವಟ ದನುಂದಿನ ವೆನುವಟ ದೇಶಪಾಲನ ವಸೇಂ ಅರ ಸುಪುರುದು ಆಕಾರೇಟ ರಾಜಪಕ್ಷ ರೆಜಿಮೇಟ ಮಹಿಂದ ರಾಜಪಕ್ಷಟ ಅಪೇ ಆಂಡೂಟ ದಿಗಿನ್ ದಿಗಟಮ ಪ್ರಹಾರ ಇಲ್ಲಕಲ ಏಕೆ ತುಮಗೆ ಪಟಂಗತ್ತೆತ್ ವೈರಿಂಗ್ ಪೋತ್ತಗಿನ ಅನ್ನೆತ್ ವೈರಿಂಗ್ ಇವರ ಬೆನ್ನೆತ್ ವೈರಿಂಗ್ ಇದು ಮೇ ವೈರೇ ತೀನ ತಾಕಲ್ ಇಟವಡ ವಡಿ ದೇಹಕ್ಕೆ ಎತ್ತುಮಗೆ ಬಲಾಪುರತ್ವ ಎಂಡ ಬೇ ನಮೂತ್ ಎತ್ತುಮ ಮೇ ಗರು ಸಭಾವಟ ಯಕ್ದಾಶ್ರಮಸಿಯ ಹತಲಿಸ್ ನಮೇ ಮುದಲ್ ನೀತಿ ಪನತ ಅನ್ನುವ ಮೇ ರಟೇ ಸಮಸ್ತೆ ಅತಿವಿಲ ತೀನ ಎತ್ತತಮ ಸಿದ್ಧ ವೆಚ್ಚ ದೇ ಪಿಲಿ ಬಂದ ವಾರ್ತಾವ ಶ್ರೀಲಂಕಾ ಮಹಾಬ್ಯಾಂಕು ವಿಸಿನ್ ಸಕಸ್ಕರ್ನು ಏಕೆ ಶ್ರೀಲಂಕಾ ಮಹಾಬ್ಯಾಂಕು ವಾರ್ಷಿಕ ವಾರ್ತಾವ ಈ ವಾರ್ತಾವ ಎತ್ತುಮಟ ಗೀಯ ಸತಿ ಪಿಲಿಗೆನ್ನು ಎಸೆ ಪಿಲಿಗನ್ನೇನು ಪಶು ಎತ್ತು ಮಾ ಕ್ಯಾಬಿನೆಟ್ ಮಂಡೇಟ್ ಇದ್ರಿ ಪತ್ಕಲ ಹೇ ಇದ್ರಿ ಪತ್ಕರ ವಾರ್ತಾವ ಮೇ ಗರು ಸಭಾವಟ ದೆಂಟೋಣಿ ಅಪಿ ಇಲ್ಲಾ ಸಿಟಿಯ ಮಮ ಎಕ್ಸಜ್ಜನತಾ ನಿಧಾಸಂದಾನೇ ಲೇಖಂ ಅಮರವೀರ ಮಂತ್ರಿತು ಮಾ ಪುನಂದೂಣ ಮೇ ಪಿಲಿ ಬಂದ ದಿನ ಹತರ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ವಿ ಆರ್ಥಿಕ ಪಿಲಿ ಬಂದ ಕಥಾವ ಸಂಪೂರ್ಣ ಪ್ರಬುದ್ಧ ಸಾಕಚ್ಚಾವಕ್ರಂಟ ಅವಸ್ಥಾವ ಲಬಾದಿನ್ನಂಕಿಯಲ ಏಟ ಹೇತುವ ತಮಾಯಿ ಮೇವರ ತಮಾಯಿ ನಿಧಾಸಿಂಪಸ್ಸೆ ಲಂಕಾ ಇತಿಹಾಸಿ ಸಮಸ್ತ ಆರ್ಥಿಕ ಕ್ರಿಯಾವಳಿಯ ಗತ್ತಾಮ ಈ ರಟೆ ನಿಮೂಮ ವಡಿವೀಮೆ ವೇಗೆ ಹತರೈ ದಸಮ ಹತರ ದಕ್ಕ ಅಡುವೆಲ ಏಕಪುದ್ಗಲ ಆದಾಯ ಪಲ್ಲೆ ಅಟಗಿಯ ವರ್ಷೆಯಲ್ಲೆಸ ತಮೈ ದೇದಾಸೆ ಸಟಾನ್ ವಿಲತಿಯನ್ ಏಮ ವಿಲತಿಯನ್ನೇ ಲಂಕಾ ಇತಿಹಾಸೆ ನಿಧಾಸಿಂಪಸ್ಸೆ ಅವ್ರದ್ದು ದೇಕಾಯಿ ಏಕಾ ದೇದಾಸೆಕೆ ಚಂದ್ರಿಕಾ ಕುಮಾರತುಂಗ ಮೆತಿನಿಯಗೆ ಕಾಲೆ ಫಲವೆನಿ ವತಾವಟ ಅಪೇರಟೆ ಆರ್ಥಿಕೆ ಪಸ್ಸಟಗಿಲ್ಲ ರಿನ ಏಕೈ ದಸಮ ಹತರಕ್ಕುಣ ಎದಾ ಏಕಪುದ್ಗಲ ಆದಾಯ ಮಾಡುಗುಣ ಇಟ ಪಸ್ಸೆ ದೇದಾಸ್ ದಾಸೆ ಮೇ ಇದಿರಿಪತ್ಕರ್ನ ವಾರ್ತಾವೆ ತಮೈ ಕಿಯನ್ನೆ ಅವ್ರದ್ದು ಪಹಾಳವಗಟ ಪಸ್ಸೆ ರಟೆ ಏಕಪುದ್ಗಲೇ ಕ್ಲಬು ಆದಾಯ ಅಮೆರಿಕಾನು ಡೊಲರ್ ವಲಿ ಪಲ್ಯ ಬೆಟ್ಟುನಾಯಿ ಕಿಯನೇಕ ವಾರ್ತಾ ಕಂಡತಿಯರು ಕೃಷಿ ಕಾರ್ಮಿಕ ಅಂಶೆ ಸಿಯಟ ಹತರೈ ದಸಮ ದೆಕ್ಕಿ ಆಪಸ್ಸಟ ಗಮನ ಕಲಾಯಿಕಿಲ್ಲ ನಿಶ್ಚಿತ ವಸೀಂ ಕೃಷಿ ಕಾರ್ಮಿಕ ಕ್ಷೇತ್ರಗೇನ ವಾರ್ತಾ ಕಲ್ಲತೀನು ಸಾಮಾನ್ಯ ಗೆವು ಶೇಷಿ ಅರ್ಬೂದಿಯ ಕ್ಯತಿ ವ್ಯಕ್ತಾಮ ಎಕ್ ವರ್ಷೇಕದಿ ಸಮಸ್ತ ಶೇಷಿ ಅವಾಸಿಯ ಕ್ಯತಿ ಉಣ ಈಲಂಗ ವರ್ಷದಿ ವಾಸಿಯ ಕ್ಯತಿವೇನು ಪಿಟಪಿಟ ವರ್ಷ ದೆಕ ಗೆವು ಶೇಷಿ ಸಮಸ್ತ ಶೇಷಿ ಅವಾಸಿ ವಿಲತಿಯನ್ನು ಏಕಮ ವರ್ಷೇ ದಿದಾಸ್ ದಾಸೆ ಹಾ ಪಾಲವ ಕೀಲ ಈ ಸಟಾನ್ ಕಲ್ಲತೀನು ಮೇಟಿಗೆ ಅಪಿ ಕಾಟವ ಸಂಗನ್ನ ದೇವಕ್ಕೂ ಏ ಪಿಲಿ ಬಂದ ರಂಡು ಸರ್ವಲ್ ಕರಗನ್ನ ದೇಹಕ್ ನಿವೇತಿಯನ್ನೇ ರಟಕ್ ವಾಸೇಂಗ್ ಪಾರ್ಲಿಮೆಂತು ವಾಸೇಂಗ್ ಏಕ ಪ್ರಬುದ್ಧ ಪಾರ್ಲಿಮೆಂತು ಅನ್ನ ದೇಶಪಾಲನ ಕತಂದರ ಮತಿಮತಾಂತರವಳಿನ ತೊರವ ಪಿರಮೇ ಗರು ಸಭಾವ ನಿಯೋಜನೆ ಕಲ ಪ್ರಬುದ್ಧ ದೇಶಪಾಲನಜ್ಞಾಂಗೆ ಮಗ ಘನಿಮಿ ಏ ಅನುವ ಮೇ ಪಿಲಿ ಬಂದ ಲಂಕಾವೆ ಆರ್ಥಿಕೇಟ ಕುಮಗ್ಧ ಸಿಧುವೆ ಕಿಯನಕ ಪಿಲಿ ಬಂದ ಮುದಲ್ ನೀತಿ ಪಣತ ಅನ್ನುವ ಮೇ ಸಭಾವಟ ಇದ್ರಿಪತ್ ಕರನ್ನ ತೀನ ವಾರ್ತಾವಗೇನ ದಿನ ಹತರಕ್ಕ ವಿವಾದ ಕಲಹಮ ಮೇ ಎಕ್ಕೆ ಕರುಣಗೇನ ಕೃಷಿ ಕರ್ಮೇಟ ಕುಮದ್ದೂಣಿ ಕರ್ಮಾಂತೋಲ್ಟ ಕುಮದ್ದೂಣಿ ಸೇವಾ ಒಲ್ಟ ಕುಮದ್ದೂಣಿ ರಟ ಯಾಪಸ್ಸಟ ಗಿ ಏಕಟ ಬಲಪಾಪು ಹೇತು ಮನೋವಾದ ಗತ್ತ ತೀರನ ಮನೋವಾದ ಕಿಯನಕ ಪಿಲಿ ಬಂದ ಅಪಿಟ ಹೊಂದ ಸಾಕಚ್ಚಾವಕ್ಕರಂಟ ಪುಡುವಂ ಏಮ ಉನೋತ್ ಏಕ ರಟೆ ಪೆತ್ತೆಂಗ್ ವಾಸಿಯಕ್ ವೆನುವ ಮೇ ರಟಕ್ ಕಡನ್ ನೆತ್ತುವ ರಟಕ್ ಬೆದನ್ ನೆತ್ತುವ ಸಿಂಗಲ ದೆಮಲ ಮುಸ್ಲಿಂ ಬರ್ಗರ್ಸ್ ಏಳು ಮಿನಿಸ್ಸುಂಟ ಹುಸ್ಮಗನ್ನ ವಸ್ತಾವ ಲಬಲ ದೀಲ ಜಾತಿಕ ಯುತುಕಮಕ್ಕ ವಗಕೀಮಕ್ ತಮೈ ಮಹಿಂದ ರಾಜಪಕ್ಷ ರಾಜ್ಯ ಇಷ್ಟಗಲ್ಲತಿಯನ್ನೇ ತ್ರಸ್ತವಾದೇ ಮೇ ರಟಿಂ ಮುನಿನು ಪುಟಾದ ಮೀಮಕಿಯನ್ನು ಹೇತುವೆಂ ಪಸ್ಸೆ ತಮೈ ಆರ್ಥಿಕಿಯಾಗ್ಯನ ಕಥಾಕರಂಟ ಪುಳುವಾಂಕಮ ಲಭೆನ್ ತಮಿಳುನಾಸೇನ ಅಪಿ ಕೌರುದ್ ಪಿಲಿಗನ್ನು ಪುರ ಅವ್ರದ್ದು ತಿಯಾಕ್ ದಶಕ ತುಣಕ್ ಅಪಿಟ ರಟೆ ಪಾಲನೆ ಕರನ್ನ ತಿಬ್ಬುಣೆ ಎಕ್ಕ ಕೊಟಸಾಯಿ ಮೂದು ವಿರಲೇನು ತುಣೇನ್ ದೆಕಾಕ್ ಮಹಾಪೊಲುವೇನ್ ತುಣೇನ್ ನೆಕಾಕ್ ಅಪಿಟ ಆಯ್ತುವ ತಿಬ್ಬುಣ್ಣೆ ಯನ್ನ ರೇಲ್ ಪಾರಕ್ ಯಾಲ್ದೇವಿ ಯನ್ನ ದುಮ್ರಿಯ ಮಾರ್ಗಿಯಾಕ್ ತಿಬ್ಬುಣ್ಣೆ ಏನೈನ್ ಮಾರ್ಗಿಯಾಕ್ ತಿಬ್ಬುಣ್ಣೆ ದೇಶೀಯ ಆದಾಯ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಊಟ ಬದು ಆಯಕರಂಟ ಪುಳು ಅಂಕಮ ತಿಬ್ಬುಣ್ಣೆ ಲಂಕ ಬ್ಯಾಂಕು ಮಹಾಜನ ಬ್ಯಾಂಕು ರಾಜ್ಯ ಬ್ಯಾಂಕು ಕಿಸಿ ಏಕಾಕ್ ತಿಬ್ಬುಣ್ಣೆ ಹಮುದಾವ ಗುವನ್ ಹಮುದಾವ ನಾವಿಕ ಹಮುದಾವ ಪಾಬಲ ಹಮುದಾವಕ್ಕೆ ಎಲ್ ಟಿ ಟಿ ಅಂತ ತಿಬ್ಬುಣ අපිට ජයා ජයවර්ධන මැතිතුමාට මේ බැරි නිසා ඉන්දියාවට බාර දුන්නේ. ඉන්දියන් හමුදාව ලංකාවට ගෙනල්ලත් ත්‍රස්තවාදයේ නිම කරන්න බැරි වුණා. ප්‍රභාකරන් ගිහිල්ලා රජීව් ගාන්ධිව ඉන්දියාවේ කුඩු කරලා මරලා දැම්ම. එතකොට ආයෝජකයෝ මේ රටට එනවා තියා බලන්නවත් ආවේ නැහැ. මොකද ගුවන්තොටුපොළට ප්‍රහාර එල්ල කරනකොට, ගුවන් යානා ගිනි ගන්නකොට, මේ ඩොලර් 25කටවත් කොළඹ සංචාරක හෝටලයක කාමරයක් දෙන්න බෑ. මේක තමයි රටේ අවුරුදු 30ක් තිබුණ ප්‍රධාන ප්‍රශ්නය. හැම ආණ්ඩුවකටම ත්‍රස්තවාදයේ පිටු දැක්කට පස්සේ අලුත් ආර්ථික බලාපොරොත්තුවක් තියෙනවා. ඒ බලාපොරොත්තුව යටතේ ආර්ථිකයේ නිමවුම වැඩි වුණා, ආදායම වැඩි වුණා, සේවා නියුක්තිය වැඩි වුණා, විරකියාව අඩු වුණා, රට වෙනස් වුණා. ඒක රටට කරපු අපරාධයක් කියලා කියන්න පුළුවන් නම් එයා මේ යුද්ධ කාලේ ඒ යුද්ධයට ආවඩපු කෙනෙක් මිසක් යුද්ධ නිම කරන්නට උදව් කරපු කෙනෙක්ට ඒ කියන්න බෑ කියන ටික අපි හොඳින් තේරුම් ගත යුතු සත්‍ය බවට වටහා ගත යුතු වෙනවා. අද සමහර අය යුද්ධයට ඔච්චම් කළා. එදා මේ අපි ගිහිල්ලිවරලා අපේ ආණ්ඩුව යුද්ධෙ නිම කිරීම සඳහා ණය ගන්නකොට අරික්‍රාදන් මන්ත්‍රීතුමා මේ යථාර්ථයේ තේරුම් ගන්න ඇති ත්‍රස්තවාදීන්ට විරුද්ධව පමණයි අරගලය කළේ. HSC බැංකුව ඉස්සරහට ගිහිල්ලා HSBC බැංකුව ඉස්සරහට ගිහිල්ලා ණය දුන්නොත් ඒ ණය ගෙවන්නේ නැහැ කිව්වා. ණය කන්දරාවක් අරන් තමයි ආයුධ ගෙනල්ලි වෙලා මේ රටේ නිරායුධ අසරණ මිනිස්සුන්ගේ ජීවිත හා දේපල ආරක්ෂා කිරීම සඳහා ඕනෑම ආණ්ඩුවක තියෙන පළවෙනි යුතුකම රාජ්‍ය ආරක්ෂාව ඉෂ්ට කිරීම සඳහායි එසේ කටයුතු කළේ. ඊට පස්සේ අද මේ ඉදිරිපත් කරලා තියෙන මේ කතාවෙන්
ඔබතුමා කිව්වා යුද්ධ කාලේ ප්‍රශ්න තිබුණා ඇත්ත. ඊට පස්සේ යුද්ධය ඉවර වුණා 2009. එතකොට ඊට පස්සේ අවුරුදු ගානක් තිබුණානේ ඔබතුමන්ලට. ඔබතුමා කිව්වා රස්සාවල් දුන්නා, රට දියුණු වුණා, සංවර්ධන වුණා කියලා. එහෙනම් 2012 මේ රටේ තිබුණා බදු ගෙවන්නන්ගේ ෆයිල් 918,000ක්. 2013 ඒක 577,000කට අඩු වුණා. බදු ගෙවන්නෝ අඩු වුණා. ඒ කියන්නේ මිනිස්සු දුප්පත් වුණා කියන එකනේ. නැත්තම් හොරු වැඩ වුණාද? ඉතින් කොහොමද මේවා කියන්නේ? කන්න පැලෙන බොරුනේ කියන්නේ තමුන්නාන්සලා මේ කාලා තියෙන හැටි. යුද්ධේ ඉවර වෙලා මේ බලන්න
යුද්ධය කරන්න කියන්නේ. මේ මොන පිස්සු කතන්දරයක්ද කියන්නේ? ඕම තමුන්නාසේ දන්නේ කොහමද? තමුන්නාසේ කොහමද ආර්ථිකය අභිග්‍රහ කරන්නේ? බදු ෆයිල් වලින්. තමුන්නාසේ බුදුම ආර්ථික විද්‍යාඥයෙක්. රටක නිමවුම තියෙනවා, ආර්ථික වර්ධන වේගය තියෙනවා. ඒක පුද්ගල ආදායම අවුරුදු 15කට පස්සේ අඩු වෙච්චාම බදු ෆයිල් වලින් කොහෙන්ද? බදු ෆයිල් වලින් කොහෙන්ද ආර්ථික වර්ධනේ මනින්නේ? ඒක බුදුම ආර්ථික විද්‍යාඥයෙක්. බදු ලිපි ගොනු ප්‍රමාණය අඩු වුණයි කියලා වෙලා මනින්නේ කොහමද? මනින්නේ ආර්ථික වර්ධන වේගයක් තියෙනවා. ඒක පුද්ගල ආදායමක් තියෙනවා. ඒ සිරිකුතේ ෆයිල් අර බලන් හරියනවද? ගරු කතානායක තුමනි, ගරු සභාපතිතුමනි, වැදගත් විදියට වාඩි වෙලා ඉන්න, වැදගත් විදියට මහත්යෙක් විදියට වාඩි වෙලා ඉන්න, ඇමතිවරයෙක් විදියට පක්ෂයක ලේකම් කෙනෙක් නේද? එක්සත් ජාතික පක්ෂයේ ලේකම් නේද? ඒ නිසා මේ මට කතා කරන්න දෙන්න. මම මේ ඔක්කොම බනිනකොට, ජනාධිපතිතුමාට බනිනකොට, මේ රට බේරගත්ත නායකයන්ට බනිනකොට අපි අහගෙන හිටියා. අපි කතා කරන්න ඉඩ දුන්නා. මේ රට කාලා රට ඉවර කළා. ඒක පුද්ගල ආදායම අඩු වෙච්චාම දැන් මහ බැංකු වාර්තාව අරගෙන එන්නේ. ඇයි මහ බැංකු වාර්තාව පිළිගන්නන්නේ නැත්තේ? ඇයි මහා බැංකු වාර්තාව පාර්ලිමේන්තුවට දෙන්නේ නැත්තේ? මුදල් අමාත්‍යවරයාට දුන්නා නම් මුදල් නීති පනතේ තියෙනවා මේ වාර්තාව පාර්ලිමේන්තුවට දෙන්න කියලා. දෙන්න ලැජ්ජයි. ඇයි අවුරුදු 15කට පස්සේ ඒක පුද්ගල ආදායම අඩු වෙලා? ඒ කියන්න බෑ. හේතුව මොකද්ද? ඒක පුද්ගල ආදායම අඩු වුණේ මොකද කියලා. ඇයි ආර්ථිකයේ වර්ධන වේගය 4.4ට ගියේ? ඇයි කෘෂිකාර්මිකාංශයේ වර්ධනයේ ඍණ 4.2ක් බවට පත් වුණේ? ඇයි දෙසරයක් ගෙවුම් ශේෂයේ සමස්ත ශේෂයේ දෙසරයක් ඍණ වුණේ? ඇයි ඒවට නේ උත්තර දෙන්න ඕනේ පාර්ලිමේන්තුවට. අද ආදායම් බදු ලිපි ගොඩුවක් අරගෙන ඉන්නේ. ඒ නිසා තමයි අපි කිව්වේ කරුණා කරලා මේ ගෙනල්ලා දාන්න. මේ මහා බැංකු වාර්තාවට බය වෙලා, නැයිදිනේට බය වෙලා, ඕල්ෆේස් විදියට පිරුණා.
ඒක පුද්ගලික ආදායම ඔබතුමන්ලගේ කාලේ ඒක පුද්ගලික ආදායම මත මැන්න නේද? මේ රටේ 140ක් ඩොලර් දෙකක් දවසකට උපයන 140ක් ඔබගේ කාලේ ජීවත්
වුණා.
මොන ඒක පුද්ගලික
මේක මගේ වෙලාව. මේ මුරේ ඉඩම් දුන්නද? මේ මුරේ ඉඩම් දුන්නද?
මේක අහගන්න එපා.
මේ මුරේ ඉඩම් දුන්නද? බය වෙලා මොකද තමුන්ගේ කාලේ අවුරුදු 15කට පස්සේ ඒක පුද්ගල ආදායම අඩු වෙච්චාම වර්ධන වේගය 4.4ට අඩු වෙච්චාම මේකට මූණ දෙන්න ආණ්ඩුවක් විදියට මේ මහබැංකු වාර්තාව පිළිගන්නලා ඒක ගැන සාකච්ඡාවක් කරන්න. මොකද්ද මේ? ඒක වහන්න පුළුවන්ද තමුන් ආසරට? වහන්න බෑ. හෙට අනිද්දා වෙනකොට ලංකාවේ සමස්ත මාධ්‍යවල මේ රට ආපස්සට ගියාය කියලා ලිඛිතව ඔප්පු කරන දවසට තමුන් ආසර කාටවත් කතා කරන්න දෙයක් නැහැ නේ. මගේදී පාරේදි ගහයිනි මන්ත්‍රීවරුන්ට මේ විදියට. ඒකනේ අර පොන්සේකදාලා කරනවා කිව්වේ ඒකනේ. පොන්සේකදාලා මේකෙන් අයින් වෙලා හරි මර්ධනය ගෙනහල්ලා පිකටින් වැඩ වර්ජන සියල්ල නතර කරනකොට පුළුවන් නම් පස්වෙනිද වෛද්‍යවරුන්ගේ වර්ධනය නතර කරන්න, මිනිසුන්ට කන් දෙන්න, මිනිසුන්ට මේ තමන්ගේ අදහස ප්‍රකාශ කරන්න ඉඩ දෙන්න. එහෙම නැති වෙච්ච වෙනකොට ඒට විරුද්ධ ලක්ෂ ගණන් ජනය ඇවිල්ලා වටලපු දවසට තමයි තේරෙන්නේ තමන්ගේ පම්පෝරිය ගලවලා යනවා ජනතා විරෝධයට කියන එක. ඒ නිසා අද මේ පනත ගැන කතා කරන්නේ. මේ පනත ගෙනහල්ල තියෙන්නේ මේ පනත මේ වහන්න තමයි මේ ඔක්කොම කරන්නේ. ආර්ථික සේවා පනත ප්‍රධාන ප්‍රශ්නේ තමයි ගරු සභාපතිතුමනි, 2016 අප්‍රේල් මාසේ 2016 නොවැම්බර් මාසේ 2016 අතීතයට බලපාන ලෙස තමයි අද මේ ගරු සභාවේ ආර්ථික සේවා පනත සම්මත කරන්නේ. මේ අයවැය යෝජනාව 2017 අයවැය යෝජනාවක් සම්මත වෙන්න ඕනේ. 2017 අප්‍රේල් කියලා සම්මත වුණා නම් හරි. මේ සම්මත කරන්න යන්නේ මීට අවුරුද්දකට පෙර 2016 අප්‍රේල් වලට තමයි මේ පනත සම්මත කරන්න යන්නේ. අතීතයට බලපාන ලෙස මේ රටේ ලක්ෂ ගණන් ව්‍යාපාරික ක්ෂේත්‍රයට වැරදිම වැරදි ආදර්ශයක් දෙමින් අතීතයට බලපාන ලෙස නැවතත් බද්ධ පනවන අවස්ථාවක් ලෙසයි මේ අවස්ථාව ඉතිහාසයට එකතු වෙන්නේ. එහෙම සිරිතක් නෑ ලංකාවේ ආයෝජනය කරන කිසි ආයෝජකෙක් මේ ප්‍රතිපත්තියට කැමති වෙන්නේ නෑ. මොකද ඒ වැරද්ද එකසරයක් කළා. සුපර් ගේන් ටැක්ස් කියලා සුපිරි වාසි බද්ධ කියලා බද්ධ පැනෙව්වා අතීතයට බලපාන ලෙස. ලංකාවේ සමස්ත ව්‍යාපාරිකාංශය අධෛර්යමත් වුණා. ඒකේ දෙවැනි අවධියර තමයි අද කරන්නේ ආර්ථික සේවා ගාස්තුව අපනයනවල මේ වගන්තියක් කියෝගන්න දන්නේ නැහැ. මොකද්ද පාර්ලිමේන්තුව කරන්නේ කියන එක දන්නේ නැහැ. ඒක දන්නේ නැතුව ඇවිල්ලි වෙලා මෙතන කියනවා කතා කරන්න දෙන්නේ නැතුව. මේක නීතිමය ප්‍රශ්නයක්. නීතිය ඉස්සරහට ගියොත් 2017 අයවැය යෝජනාව 2016 අයවැය යෝජනාව 2017 අයවැය යෝජනාව මේ අවුරුද්දේ ඕනේ බදු අය කරන්න. ඒක 2016 අප්‍රේල් ඉඳන් බදු ගන්නකොට මේ සඳහා ඕනේ පුද්ගලයෙකුට යන්න තියෙනවා. මං කබීර් රෂිම් ඇමෙත්තුමාට අහගන්න නිසා විවසායක සංවර්ධනය පිළිබඳ වගකීම දරන ඇමෙත්තුමා නිසා මම කියනවා මේ වගන්තිය එක 2016 අප්‍රේල් පළවෙනි දින හෝ ඉන් පසුව 2007 අංක 40 දරන විශේෂ වෙළඳ භාණ්ඩ බදු පනතේ විධිවිධාන යටතේ විශේෂ වෙළඳ භාණ්ඩ බද්දට යටත් සෑම ආනයන භාණ්ඩ තොගයක් සම්බන්ධයෙන්ද 2016 නොවැම්බර් 22 දින හෝ ඊට පසුව රත්තරන් හෝ වෙනත් වටිනා ලෝහතොග ආනයනය කිරීම සම්බන්ධයෙන් හෝ 3/2017 අප්‍රේල් පළවෙනි දින හෝ ඉන් පසුව මෝටර් වාහන තොග ආනයනය කිරීම සම්බන්ධයෙන්. දැන් 2017 අප්‍රේල් පළවෙනිදා කියන එක හරි. ඒක මේ වර්ෂයට. මේ 2016 කිව්වහම මේ රත්තරන් සහ අනිත් ඒවට තියෙන්නේ 2016 වර්ෂයට. එතකොට අතීතයට බලපාන ලෙස මේ බද්දක් පැනෙව්වහම ඒ මුළු ව්‍යාපාරික ක්ෂේත්‍රයේම ගණකාධිකරණ ක්ෂේත්‍රයෙන් ගිහිල්ලා අහන්න, ඔඩිට් ෆර්ම් එකකින් ගිහිල්ලා අහන්න, අපේ මේ ප්‍රාථමික කර්මාන්ත කටයුතු දයාගමගේ අමාත්‍යතුමාට මේක තේරෙනවා. තමන් ගණන් හදලා ඉවරයි. ඒ ගණන් හදලා ඉවරලා වර්ෂයේ ලාභ ලැබිලා ඉවරයි, ලාභාංශ මත බදු ගෙවලා ඉවරයි. ඉවර වුණාට පස්සේ ගිය අවුරුද්දට බද්දක් පැනෙව්වහම ඒක කොහොමද ගණන් හදලා ඉවරලා ගෙවන්නේ? ඒකට ඕනෑම පුරවැසියෙකුට අයිතිය තියෙනවා ගෙවන්න බැරි කෙනාට නඩුවක් යන්න. මොකද අධිකරණයේ තීන්දුවක් දීලා තියෙනවා ශේෂ්ඨාධිකරණයේ වැට් පිළිබඳ මේ සිසිරජයකොඩි මන්ත්‍රීතුමාගේ නඩුවේදී දේශීය ආදායම් කොමසාරිස්තුමියට කල්යාණි මැතිණියට චක්‍රලේඛන මගින් බදු අය කරන්න බෑ කියලා. චක්‍රලේඛනයේ දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුවට එහෙම අයින් කරන්න බෑ. මොකද මේ පාර්ලිමේන්තුවයි උත්තරීතර පාර්ලිමේන්තුව නීතිය සම්මත කරන තෙක් එහෙම බදු අය කරන්න බෑ. එතර කියන්නේ චක්‍රලේඛන වලින් මේ ආර්ථික සේවා ගාස්තු අය කළාට මේක අය කරන්න බෑ. මේක නීති විරෝධී අතීතයට බලපාන ලෙස බද්දප්පන ඕන එක වහන්න තමයි මේ නඩේ එක්ක අද දවස තිස්සේම දැඟලුයි. ඒ නිසා මේක ලංකාවේ සියලුම ව්‍යාපාරික ක්ෂේත්‍රවලට බලපාන පොඩි ගණකින් නෙමෙයි මේ ආර්ථික සේවා බද්ද වැඩි කරන්නේ ගරු සභාපතිතුමනි. 2.5 බද්ද 100% වැඩි වෙනවා. ඔබතුමන්ලට බලපාන 2.5 100% වැඩි වෙනවා කියන්නේ 100%කින් මේ බද්ද වැඩි කරන්නේ. ආර්ථික සේවා ගාස්තුව 100%කින් වැඩි කරන්නේ. 100%කින් සියලුම අපනයනකරුවෝ ආයෝජන මණ්ඩලයේ ව්‍යවසායකයෝ මේ බද්දට යටත්. මොකද මම දන්නවා නියෝජ්‍ය ආදායම් කොමසාරිස්වරයෙක් වන වීරසිංහ මහතා ඒ කාලේ මේ පනත හදන අවස්ථාවේ මගෙත් එක්ක සාකච්ඡා කරලා තියෙනවා. 2014 අංක 11 දරන මුදල් පනතයට තමයි ආර්ථික සේවා ගාස්තුව පැනවීම පිළිබඳ මේ පනත සකස් කළේ. මම ඒ 2004 අංක 11 දරන මුදල් පනතේ ටික මේ හැන්සාඩ් වාර්තාවට ඇතුල් කරන ලෙස මං සභාගත කරනවා. ඊළඟට මේ අනික් ප්‍රශ්නේ තමයි මේ පනත 2004 අප්‍රේල් මාසේ හඳුන්වා දෙනකොට අපි ප්‍රධාන පරමාර්ථ තුනක් ගත්ත. මේක බද්දක් නෙමෙයි. අපනයන කරුවා ආයෝජන මණ්ඩලය අය ආදායම් බදු පිළිබඳ ගරු සභාපතිතුමනි සහන ලබනවා. සහන ලැබුවට ඔවුන් මේ රටේ යටිතල පහසුකම් පාවිච්චි කරනවා. මම්මාවත් විදුලිය ජලබස්නා ජලප්‍රවාහන ක්‍රම යනාදී. රජයට බදු ගෙවන්නේ නැහැ. රජයට බදු ගෙවන්නේ නැතුව ඒ ටික පාවිච්චි කරන නිසා සමාජ සංරක්ෂණ දායක මුදලක් ලෙස 100%ක් ගන්න තමයි මේක එදා පැනෙව්වේ. ඒක ඊට පස්සේ 2006 චන්ද්‍රිකා කුමාරතුංග යුගයේදී මේක පනතක් බවට පත් කළා, බද්දක් බවට පත් කළා. ඒ බද්ද අද 100%ක් කරලා තියෙනවා. එතකොට බදු දෙවරක් ගෙවන්න වෙන එක නතර කරන්න මෙහෙම ආර්ථික සේවා ගාස්තුව ගෙව්වහම මේක ආදායම් බද්දෙන් අඩු කරන්න දෙනවා. දැන් මෙතන ඉන්න අයගෙන් මේක තේරෙනවා ඇති මේ දයාගමගේ මහත්මයාට. ආර්ථික සේවා ගාස්තුව ගෙව්වහම දැන් 105,000 ආර්ථික සේවා ගාස්තුව ගෙව්වනම් ආදායම් බදු ගෙවන්න තිබුණා නම් 106,000 105 අඩු කළා 100,000 ආදායම් බදු විදියට ගෙවන්න වෙන්නේ. එහෙම කිරීමේ කාල සීමාව අපි ලබලා දීලා තිබුණා මහින්ද රාජපක්ෂ රජේ 5 මේකෙන් ඒක අඩු කරනවා 3 3යි එහෙම අඩු කරන්න ලැබෙන්නේ. එතකොට ඒ ආයෝජන සම්පූර්ණයෙන් අධෛර්යමත් වෙනවා. ඒ නිසා මේ පනතේ එදා තිබුණ පරමාර්ථ තුන තමයි සාමූහික බදු නොවන සමාගම් බදු පදනමට යටත් කිරීම, ආදායම් බදු නිදාස් කිරීම තාර්කීකරණේ, රඳවා තබා ගැනීමේ බදුවා ආදායම් බදු පදනම පුළුල් කිරීම කියන ඒවට තමයි ඇති කළේ. ඒ සියලු පරමාර්ථවලට පටහැනිව බදු ගෙවන අයටත් මේ ආර්ථික සේවා ගාස්තුව දැන් පැටවෙනවා. මොකද 3 ඇතුළතදී පියවන්න බැරි නම් ආදායම් බදුත් ගෙවනවා ආර්ථික සේවා ගාස්තුවක් ගෙවනවා. ඉතින් රටේ විදේශ ආයෝජකයෙයිද දැන් ව්‍යවසායක සංවර්ධන අමාත්‍යතුමා බලාපොරොත්තු මේ වගේ බදු අය කරන රටකට කොහොමද විදේශ ආයෝජන ගෙන්නන්නේ? මේ වගේ පොලි අනුපාතයේ තියෙන රටකට කොහොමද විදේශ ආයෝජන ගෙන්නන්නේ? ඒව නේද මේ ගරු සභාවක් තුල සාකච්ඡා කරන්න අවශ්‍ය
වෙන්නේ. ඔන්රබල් මිනිස්ටර්,
ඔව්,
ගරු ඇමතිතුමා, ඔබතුමා මගේ නම කිව්ව නිසා විශේෂයෙන්ම මට විනාඩි 2 අවශ්‍ය කරනවා. ඇත්තටම අපේ බන්දුල ගුණවර්ධන ඇමතිතුමා කිව්වා ඒක පුද්ගල ආදායම වසර ගානකට පස්සේ අඩු වෙලා තියෙනවා කියලා. දරු ඇමතිතුමනි, විශේෂයෙන්ම මේ අවස්ථාවේදී මම කියන්න කැමති, ඔබතුමා ආර්ථික විද්‍යාව හොඳට දන්නවා. ඔබතුමාට අමුතුවෙන් මම කියලා දෙන්න උවමනාවක් නැහැ. එදා මහින්ද රාජපක්ෂ රජය රුපියල් 110 ඩොලරේ තියාගෙන අපේ සම්පූර්ණ අපනයන ආර්ථිකය කාල දැම්මා. සියයට 37ක් තිබුණු අපනයන ආර්ථිකයේ 14ක් වෙනකම් පල්ලෙහාට ගෙනාවේ රාජපක්ෂ ආණ්ඩුව කියන එක ඔබතුමා පිළිගන්න ඕනේ.
නෑ කිසිසේත්.
එතකොට ඒක සාමාන්‍ය දෙයක්නේ ඇමතිතුමනි. මේකයි ඇමතිතුමා. මේකයි ඔබතුමාලා කරපු වැරදි අද අපි නිවැරදි කරමින් යනවා.
නෑ නෑ නෑ.
එතකොට ආණ්ඩුවක් හැටියට අපි දැනගන්නට ඕනේ මේකයි. ඔබතුමාලා වැරදි කරා. ඔබතුමත් ඒ ආණ්ඩුවේ හිටියා. ඔබතුමා ආර්ථික විශේෂඥයෙක් හැටියට ඒක වැරදි මහින්ද රාජපක්ෂට ඕන විදිහට කරන්න දුන්නා.
ඒකයි ඔබ තුමායි කතාව විග්‍රහ කර ගරු සභාපතිතුමනි මේ වහන්න යන්නේ මං එතුමගෙන් අහපු ප්‍රශ්නය අද මුළු රටේම අපනයනකරුවෝ ව්‍යාපාරිකයෝ මේ දේශීය වශයෙන් BOI කලාපතුල ඉන්න සමස්ත ව්‍යාපාරික ප්‍රජාව විසින් තියෙන ඔවුන්ට ලොකුම ප්‍රශ්නය තමයි අද අපි මේ පාර්ලිමේන්තුවේ වහලා ගහන්න හදන්නේ මොකද 2.5කට තිබුණ බද්ද 105ට වැඩි කරනවා කියන්නේ 100ක් වැඩි කිරීමක් 100 වැඩි කරන්නේ මේ අවුරුද්දේ විතරක් නෙමෙයි අතීතයට බලපාන ලෙස 2016 අප්‍රේල් මාසේ ඉඳන් මේක ගහනවා අද මේකෙන් පස්සේ මුළු නිදාස් වෙළඳ කලාපය තුල ඉන්න ව්‍යාපාරිකයෝ බහන්ඩ අපනයන කරන ව්‍යාපාරිකයෝ සියලු දෙනා මේ පනතේ ඇත්ත තේරුම
දැනගන්න
මේ ආණ්ඩුවට විරුද්ධව කැරලි ගහනවා මේ ව්‍යාපාරික ප්‍රජාව. අද වෙනකොට
කැරලි
ගහනවා මොකද බාණ්ඩ
You have 1 minute more.
ඔව්. අද මේ මහා බැංකු හොරකමෙන් පස්සේ ලංකා ඉතිහාසයේ මේ බලන්න මොකද්ද කරලා තියෙන්නේ? මහා බැංකු අයිති රටේ මහා ජනතාවටයි. ඒ බංකොලොත් වුණොත් රට විශාල හානියක් වෙනවා. මුදල් ආයෝජනය කිරීමට ජනතාවගේ විශ්වාසය නැති වෙනවා. විදේශ ආයෝජන නතර වෙනවා. බදු මුදල් ඉහළ යනවා. විශ්‍රාමික නියෝජ්‍ය මහා බැංකු අධිපති ආචාර්ය WA විජේවර්ධන විශේෂඥ සාක්ෂි දෙමින් පවසයි. මේ විශේෂඥයෝ කියන්නේ රටේ ඒ අය මේක බලාගෙන ඉන්නවා මේ රටේ ඉන්න විද්‍යතුන් විවිධ ක්ෂේත්‍රවල බුද්ධිමතුන් බලාගෙන ඉන්නවා රටක අපනයන ප්‍රවර්ධනය කරන්න ආයෝජනය වැඩි කරන්න කියමින් කියන ආණ්ඩුවක් මේ 100%ක් වගේ පනවලා තිබුණ බද්දක් 105%ට පනවලා ආදායම් බද්දෙන් අඩු කරන්න තියෙන එක අවුරුදු 5 සීමාව අවුරුදු 3ට අඩු කරලා ඒ මදිවට අතීතයට බලපාන ලෙස මේ බද්ද ගෙනාවට පස්සේ මේ බද්ද ගැන රටට මේ ආණ්ඩුවේ මතය කියන්න කියන එකයි අපි කියන්නේ. ඒ බද්ද ගැන මතය කියනවා වෙනුවට මහින්ද රාජපක්ෂ යුගයේ ණය රට කෑව විනාශ කරා කියමින් මේ රටට එල්ල කරන ප්‍රහාරය පිළිබඳ සම්පූර්ණ සැඟවීමට දරන ප්‍රයත්නය අපි ඒකාබද්ධ විපක්ෂය ලෙස හෙලා දකිනවා. ඉතාම වැරදි ලෙස මේ රටේ අනාගත ආයෝජනය සුරක්ෂිතභාවය අඩු කරලා රටේ වර්ධන වේගය අඩු කරලා ඒක පුද්ගල ආදායම අඩු කරලා උද්දමනය වැඩි කරලා සංචිත අඩු කරලා රුපියලය අගේ පිරීලා ආර්ථිකයේ කළමනාකරණය කර ගත නොහැකිව අවලාද නැගීම තුළින් මේ ප්‍රශ්නය විසඳන්ට බෑ. අපි කියනවා දවස් 4 විවාදය දෙන්න ඊළඟ සතියේ මේ පාර්ලිමේන්තුවේ අපි ආර්ථිකයේ එකින් එක අංශයට මේ රජයේ යටතේ වෙච්ච විනාශය රටට හා ලෝකයට හෙළිදරව් කිරීමේ කටයුත්ත කරනවා කියන ටික සඳහන් කරමින් මගේ වචන කුසල්පිය අවසන් කරනවා.
Thank you very much honorable Kabir Kasim.
නියෝජ්‍ය කාරක සභා සභාපතිතුමනි හැමදාම වගේ මගේ මිත්‍ර බන්දුල ගුණවත්තන
ඕඩර් ප්ලීස්
පසුව
හොන්ඩබල් ලක්කි ජයවර්ධන ටූ ද චේ
කරු ඇමතුමා කතා කරන්න
මගේ මිත්‍ර බන්දුර ගුණවර්ධන ඇමතුමයින් පසුව කතා කරන්න හැමදාම වගේ සුපුරුදු පරිදි අවස්ථාව ලැබීම ගැන මම සතුටු වෙනවා. මම බදු ආදායම් බදු ලිපිගොනු ප්‍රමාණය 2012 සිට අඩුණු කාරණාව මෙතන පෙන්නුම් කරලා දුන්නේ විශේෂයෙන්ම මුලාස්න ඉන්න ගරුමන්තුමනි. එකක් තමයි යුද්ධෙන් පසුව රටක් ශීඝ්‍රයෙන් සංවර්ධනය වෙන්න ඕනේ. සංවර්ධන වෙනවා නම් ඒ රටේ ආදායම් මට්ටම වැඩි වෙනවා නම් ආදායම් වැඩි වෙනවත් එක්ක වැඩි පිරිසක් රටේ ආදායම් බදු ගෙවීමට ඇතුළත් වෙන්න ඕනේ. තියන එක්කෝ තියන ආදායම් බදු ලේඛන ප්‍රමාණය ඒ ප්‍රමාණයම දිගටම පවතින්න ඕනේ. නමුත්
රටේ ඉතිහාසයේ පළවෙනි වතාවට මං හිතන්නේ බදු ගෙවන ප්‍රමාණය අඩු වෙනවා යුද්ධයක් ඉවර වෙලා. ඒක බරපතල ප්‍රශ්නයක්. අනිත් පැත්තෙන් එතුමන්ලා දිගටම මේ රටේ දියුණුව සංවර්ධනය මැන්නේ ඒක පුද්ගලික ආදායමෙන්. ඒක පුද්ගලික කියන්නේ එයාලගේ පුද්ගලික ආදායමෙන් තමයි මැන්නේ. ඒ ආණ්ඩු පාලකයන්ගේ පුද්ගලික ආදායම් වලින් රටේ තත්ත්වය මැන්නේ. ඒ දවස්වල එයාලගේ පවුල්වල තියෙන ආදායම් බලලා කිව්වා රට හොඳට දියුණුවයි කියලා. මොකද ඒගොල්ලන්ගේ ආදායම වැඩි වුණා. ඒක පුද්ගලික කියන්නේ ඒකාගේ පුද්ගලික ආදායම. මිනිසුන්ගේ පුද්ගලික ආදායම වැඩි වුණේ නැහැ ඒ කාලේ. මොකද මේ රටේ බරපතල ආදායම් විෂමතාවයක් සිදු වෙලා තිබුණා. මේ රටේ දුප්පත් මිනිස්සු එයාලගේ පාලන කාලේ මේ රටේ ඩොලර් දෙකකට අඩු ප්‍රමාණයක් දවසකට උපයන ජනතාව 140ක් මේ රටේ ජීවත් වුණා. ඒක තමයි ප්‍රධානම ගැටලුව. මේ රටේ සියලුම ධනයෙන් 100ට මේ රටේ පොහොසත්ම 120 මේ රටේ 100 තිබුණු මුළු ධනයෙන් 60%ක් පොහොසත්ම 120 අයිති කරගෙන තිබුණා. මේ රටේ දුප්පත්ම 120 අයිති කරගෙන තිබුණේ මේ රටේ මුළු ධනයෙන් 4%ක් පමණයි. ඒක තමයි ආදායම් විෂමතාවය. ඉතින් කොහෙද මේ රට හැදුවා කියලා කියන්නේ යුද්ධයකින් පසුව. මගේ මිත්‍ර බන්දුල ගුණවර්ධන ඇමතුමාට ආර්ථික න්‍යායන් වලින් මනින්න තියෙන විවිධ විනුම් දන්න තියෙනවා. ඒ නිසා ඕන විදිහට ඒක පෙන්වන්න පුළුවන්. නමුත් ඒ කාලේ තිබුණ ඇත්ත తත්වය මේකයි. මම මේ ණය සංචිතය ගැන මම කැමති කතා කරන්න. ණය සංචිතය ගත්තම 2014 වෙනකොට මේ රටේ මුළු ණය සංචිතය දේශීය සහ විදේශීය ණය රුපියල් බිලියන 7400 ගානකට තිබුණු අතර මෙය 2015 වැඩිවීම සඳහා ගැටලුවක් තියෙනවා. මේක අපි ගත්තද නැත්නම් කලින් ගත්තද කියන ප්‍රශ්නේ. අපිත් ණය අරන් තියෙනවා නැතුව නෙවෙයි. ණය ගන්නෙ මොකටද ඒක පාවිච්චි කරන්නේ කොහොමද කියන එක ඉතා වැදගත්. 2015 වෙනකොට රුපියල් බිලියන 7400 රුපියල් බිලියන 8503කට වැඩි වෙලා තියෙනවා. ඒ කියන්නේ රුපියල් බිලියන 1000කින් වගේ වැඩි වෙලා තියෙනවා මේ අවුරුද්දක් ඇතුළ. නමුත් මේක අපි ගත්ත මුදල් නෙවෙයි කියන එක මං හිතන්නේ බන්දුල ගුණවර්ධන ඇමතුමාගේ හිත ඇතුලේ හොඳටම දන්නවා ඇති. මොකද ණය ගිවිසුමක් අත්සන් කෙරුවම මහින්ද රාජපක්ෂ ආණ්ඩුවෙන් අත්සන් කරපු ණය ගිවිසුම් 2014 ඩිසැම්බර් මාසෙන් පසුව 2015 ඒ ගෙවීම් ටික ආවා. මුදල් ණය ගන්නකොට විවිධ ණය ගන්න උපකරණ තියෙනවා. ඒ උපකරණ හරහා බොන්ඩ් වලින් ශ්‍රී ලංකා ඩෙවලොප්මන්ට් බොන්ඩ් ආදි වශයෙන් විදේශ වාණිජ ණය වලින් එයාලා ගත්ත ණය ටික ගෙවීම් වලට රටට ලැබෙන්නේ 2015. ඒ නිසා ඒ ණය ටික අපිට ගන්න වෙනවා. ඒවා අවලංගු කරන්න බෑ. සහ ඒ ණය ටික ගත්තම ඒ ණයෙන් අපට ඒවා පාවිච්චි කරන්නේ කොහොමද? ඒ කියන්නේ 2014යි 2015 අතර රුපියල් බිලියන 1000කින් ණය සංචිතය වැඩි වෙලා තියෙනවා කියලා පෙන්눔 කෙරුවට එයින් රුපියල් බිලියන 600ක්ම අපට ආපහු මහින්ද රාජපක්ෂ ආණ්ඩුවෙන් ගත්ත ණය ගෙවීමට යොදවන්න තිබුණා. ඒ නිසා මේවා අපි අරගෙන පාවිච්චි කරපුවා නෙවෙයි. අපි ගත්ත ණයත් නෙවෙයි. මේ රටට අපිට පාවිච්චි කරන්න ලැබුණේ නැහැ. ගත්ත ණය ආපහු ගෙවන්න වුණා. ඒ පමණක් නෙවෙයි මන්ත්‍රීතුමනි, විශේෂයෙන්ම ඊට හැර අපි බලයට ආවට පසුව අපේ වියදම් අපි වැඩි කරා. අපේ වියදම් වැඩි කරන්නේ කොහොමද? රුපියල් බිලියන 250ක් අපට වෙනම වෙන් කරන්න වුණ ජනතාවගේ සහන දීම, ජනතාවගේ සුභ සිද්ධිය සඳහා අපි මේ මත්තල ගුවන් තොටුපළවල් ක්‍රීඩාංගණ, ක්‍රිකට් ක්‍රීඩාංගණ, සූර්ය වැවවල ඕන නැති තැන්වල, එහෙම නැත්නම් සම්මන්ත්‍රණ ශාලා හදලා කොමිස් ගහන්න වැඩ කරේ නැහැ. රුපියල් බිලියන 250ක් වැඩි වෙනව වසරකට. ඒ කොහොමද? අපි එක පැත්තකින් සමෘද්ධිය, සමෘද්ධි දීමනාව 100ට 200කින් වැඩි කරුවම අවුරුද්දකට වෙන් කරන රුපියල් බිලියන 13 රුපියල් බිලියන 44කට වැඩි වෙනවා. ඊළඟට පඩි වැඩි කෙරුවා රුපියල් 10000කින් රුපියල් බිලියන 440න් රුපියල් බිලියන 600 දක්වා රුපියල් බිලියන 160ක් වසරකට රුපියල් බිලියන 160ක් අපි වැඩි කරනවා පඩි ගෙවීම් කරන්නට. ඊළඟට විශ්‍රාම වැටු රුපියල් බිලියන 127කින් රුපියල් බිලියන 158ක් රුපියල් බිලියන 30කින් ඒ ගෙවීම් වැඩි කරනවා. මේ කාටද යන්නේ මේ මුදල්? මේ හැම මුදලක්ම යන්නේ මේ රටේ පොදු ජනයාගේ සාක්කුවට. අපි වැඩි කිරීම හැම දෙයක්ම කරන්නේ මිනිස්සුන්ගේ සාක්කුවට මුදල් වැටෙන්න කියන එක මේ අවස්ථාවේදී කියන්න ඕනේ. ඕක තමයි වෙනස. මහින්ද රාජපක්ෂ මහත්තයා කාලේ ඒ වැඩිවීම මුනේ ලොකු ව්‍යාපෘති හදලා කොන්ත්‍රාත්කාරයාගේ, ජාවාරම්කාරයාගේ සාක්කුවට ඒ මුදල් යන්න. අද මහලොකෝට මිනිස්සු ගැන කතා කරුවට මේක තමයි යථාර්ථය. ඉතින් මේක දැනගෙන ඊළඟට ඒ අපි අර වැඩිවීමෙන් තව ඉතුරු වෙච්ච මුදල් වලින් අපි ව්‍යාපෘති, අලුත් ව්‍යාපෘති 34ක් අපි රටවටේම කරන්නට අද 43ක් අපි රටවටේ ක්‍රියාත්මක කරන්න මොරගහගන්ද ඒ වගේම හම්බන්තොට ඒ ව්‍යාපෘතිවලට මුදල් වෙන් කරලා තියෙනවා. එනිසා එක සතයක් අපි වෙනම නාස්ති කරලා නැහැ. ඉතින් ගන්න හැම සතයකටම අපට ගණන් හදලා කියන්න පුළුවන් මේ ණය වැඩිවීම අපේ භාවිතා කරපු එකක් නෙවෙයි ඒ කාලේ පටන් ගත්ත දේ. ඊළඟට විසඳුම මොකද්ද? විසඳුම කියන්නේ මේවා මේ ණය ගත්තා දැන් මොකද්ද කරන්න කියලා බලාගෙන ඉන්නද? නෑ. පහුගිය කාලේ ආදායම් බදු ගෙවන ප්‍රමාණය අඩු වෙනවා. පුදුමයි. ඇයි? ඒ දවස්වල එයාලා මොකද්ද කරන්නේ? මහින්ද රාජපක්ෂ මහත්තයා මුදල් ඇමතිවරයා හැටියට මේ පාර්ලිමේන්තුව ඉදිරිපත් කරනවා එක දවසක 2013. එයා යෝජනාවක් ගේනවා බදු නොගෙවපු සුප්‍රී පන්තියේ කෝටිපතියන්ට බදු ගෙවලා නැත්තම් එයාලට සාහන මිලට පොලියක් ලබා මේ ණයක් ලබා දෙන්න සාහන පොලියට එයාලට ඒ බදු ගෙවීම ප්‍රමාද කරලා ගෙවන්න සාහන පොලියට ණයකුත් දෙනවා කියලා. ගමේ ගොඩේ මිනිහෙක් ණය ගෙව්වේ නැත්තම් මිනිහගේ දේපළ ටික එදා ඒ දවස්වල අල්ලගත්තා. බැංකුවට පවර ගත්තා. නමුත් එයාගේ ජාවාරම්කරුවෝ එයාගේ කොන්ත්‍රාත්කරුවන්ට බදු ගෙව්වේ නැත්තම් සාහන පොලියට ණයක් දෙන්න අනුමත කරපු ආණ්ඩුව තමයි දැන් මිනිස්සු ගැන කතා කරන්නේ. ඒ දවස්වල සාහන දුන්නේ බිස්නස් කාර්යයන්ට. මෙරට මිනිස්සුන්ට දුන්නේ නැහැ. එනිසා අපි කරන විසඳුම මොකද්ද? මේ රටේ ආදායම වැඩි කරන්න ඕනේ. මේ රටේ සමාජීය වගකීමක් තියෙන්න ඕනේ. එනිසා බදු වැඩි කිරීම අපි බලාපොරොත්තු වෙන්නේ ඍජු බදු හැකි ප්‍රමාණයෙන් වැඩි කරන්න. ඒක අවුරුද්දකින් අපිට කරන්න බෑ. ඍජු බදු සහ වක්‍ර බදු වල තියෙන පරතරය විශාලයි. මේ රටේ වක්‍ර බදු 80% ප්‍රතිශතයක තියෙනවා ඍජු බදු 20%. මේක වෙනස් කරන්නට අපි කටයුතු කරනවා. නමුත් අපිට කාලය ඕනේ. අපි කරන්නේ බදු ප්‍රමාණය වැඩි කිරීම. අපි මොකද්ද කරලා තියෙන්නේ? බදු එකතු කරන අද විශාල මුදල් හම්බ කරන කෝටිපතියෝ ඉන්නවා සතයක් ගෙවන්න නැතුව. වෘත්තියේ වේදී ඉන්නවා ගෙවන්න නැතුව. ලොකු දොස්තර මාත්‍රු ඉන්නවා වෛද්‍යවරුන් ඉන්නවා සතයක් ගෙවන්න නැතුව. එයාලගේ සමාජ වගකීමක් තියෙනවා රටේ සංවර්ධනය සඳහා ඒ බදු හරියට ගෙවන්න. ඒ නිසා 2014 මේ රටේ බදු ආදායම රුපියල් බිලියන 1195යි 2015 වෙනකොට ඒක රුපියල් බිලියන 1455කට අපි වැඩි කරා. ඒ කියන්නේ රුපියල් බිලියන 260කින් බදු ආදායම අපි වැඩි කරලා තියෙනවා ෆයිල් ගාන වැඩි කරලා. 2016 වෙනකොට ඒක රුපියල් බිලියන 1686කට වැඩි කරලා තියෙනවා. බදු නොගෙවන කෝටිපතියෝ ව්‍යාපාරිකෝ ජාවාරම්කරුවෝ එයාලා වල්ලගෙන එයාලගේ දැන් බදු ගෙවීමේ ප්‍රවණතාවය වැඩි කරලා තියෙනවා. ඒක වැරදිද? එයාලා ගෙවන්න ඕනේ මුදල් ටික අරගෙන විශ්‍රාම වැටුප් වැඩි කරනවා, වැටුප් වැඩි කරනවා, සමෘද්ධිය වැඩි කරනවා, මහපොළ වැඩි කරනවා, මිනිසුන් මේක බෙදා දෙනවා. එතකොට ආදායම් විෂමතාවය නැති වෙනවා. ඒක පුද්ගලික ආදායම ගැන තියලා හැමදාම ඒකයි කිව්වේ. රට දියුණුවේ ඒක පුද්ගලික ආදායම වැඩි වෙලායි කියලා. ඒක පුද්ගලික කියන්නේ එයාලගේ පුද්ගලික ආදායම වැඩි කරගත්තා. ඒක තමයි. අපි එහෙම හිතන්නේ මන්ත්‍රීතුමනි. එනිසා අපි අලුතෙන් හිතලා අලුත් ක්‍රමයක් ගේන්න අපි කල්පනා කරා. අද ආදායම් බදු ගෙවීමේ ෆයිල් ප්‍රමාණය 2015 වෙනකොට ෆයිල් 105යි තිබුණේ. අද ෆයිල් 112කට වැඩි කරලා තියෙන ෆයිල් 107ක් වැඩි වෙලා තියෙනවා මේ එක වසරක් ඇතුළ. මේක තමයි ප්‍රවණතාවය. අපි මේ ටික කරන්නේ මේ රටේ මිනිස්සුන්ට ඇති මිනිස්සුන්ගෙන් හැකි ප්‍රමාණයක් අරගෙන නැති මිනිස්සුන්ට බෙදා දීම. ඒකේ වරදක් තියෙනවද කියලා කාටවත් කියන්න පුළුවන්ද? මේක හරි ක්‍රමයට අපි දාන්න අපේ අභියෝග තියෙනවා, ප්‍රශ්න තියෙනවා. නමුත් අපි ඒක විපක්ෂය හරියට යෝජනාවක් දෙනවා නම් අපි කැමති ඒකට ඇහුම්කන් දීලා ඒක වෙනස් කරන්න. අපි බන්දුල ගුණවන්ත නැමැතුමා කිව්වා, මන්ත්‍රීතුමා කිව්වා පනත ඉදිරිපත් කිරීමේ නීතිමය ප්‍රශ්නයක් තියෙනවා. අපි ඒවට ඇහුම්කන් දෙන්න ඕනේ. නමුත් සාධාරණව අවුරුදු එකහමාරකට වැඩ කරගෙන යන මුළු පද්ධතියම වෙනස් කරන්න යන ආණ්ඩුවකට ඇඟිල්ල දික් කරලා මේක වැරදි කියලා නිකන් කිව්වට අපි ඒවා නිකන් අහගෙන ඉන්න සූදානම් නැහැ. මම කැමති කියන්න ඒ නිසාම තමයි අපි අපේ මෙහේ ප්‍රධාන ප්‍රතිවාදියෙක් හැටියට සමහර අය කියනවා ඒකාබද්ධ විපක්ෂය කියලා. ඒකාබද්ධ විපක්ෂය ඉල්ලීමක් කර අපෙන් ගරු මුලාස්නය උඩ ඉන්න ගරු මන්ත්‍රීතුමනි අපට එයාලගේ රැස්වීම ගෝල් ෆේස් එකේ තියන්න ඕනේ කියලා. අපි ඒක කැමැත්තෙන් දුන්නා ගෝල් ෆේස් එකේ තියන්න. ගෝල් ෆේස් එකේ එයාලගේ රැස්වීම තිබ්බා. එයාලට ඒ රැස්වීම එතන ගෝල් ෆේස් එකෙම දෙන්න ප්‍රධාන කාරණාවක් තිබුණා. ඒක පොඩ්ඩක් අහගන්න. ඒ ප්‍රධාන කාරණාවක් තිබුණා. එකක් තමයි ප්‍රථමයෙන්ම ඒකාබද්ධ විපක්ෂය ඒක මාධ්‍ය සංදර්ශනයක් කරනවා මිස ඒ කම්කරුවන්ගේ දිනේ කම්කරුවන්ගේ අයිතිවාසිකම් ගැන කතා කිරීමට එයාලට අයිතියක් තිබුණේ නැහැ. මොකද සතියකට කලින් ඒට කලින් 24 වෙනිදා සඳුදා ඒකේ ප්‍රබල හිටපු ඇමතිවරයෙක් උදය ගමන්පිල මහතා පත්තරේ ප්‍රවෘත්ති සාකච්ඡාවක කියනවා මේ වත්මන් නාණ්ඩුව කරපු මෝඩම වැඩේ සේවකයන්ගේ වැටුප් රුපියල් 10000කින් වැඩි කිරීම කියලා. කම්කරුවන්ගේ දිනයට සතියකට කලින් ප්‍රබල විපක්ෂයේ ප්‍රධාන ඇමති හිටපු ඇමතිවරයෙක් කියනවා පඩි වැඩි කිරීම මෝඩ වැඩක් කියලා. ඉතින් මේගොල්ලන්ට ආණ්ඩුවක් දුන්නා නම් මේ රටේ වැඩ කරන ජනතාවට මොකද්ද කරන්න කියලා ඒකෙන්ම තේරුම් ගන්න පුළුවන්නේ. මැයි දිනේ කටළඟ තියාගෙන මැයි දින වේදිකාවේ ජනතාවගේ අයිතීන් ගැන මහ ලොකුවට කතා කරනවා. නමුත් පත්තරේට කියනවා පඩි වැඩි කරපු එක මෝඩ වැඩක් නේ කියලා. පුදුම විපක්ෂයක් මේ තියෙන්නේ. දැන් මේගොල්ල මෙහෙම කියලා ඔතන ගෝල් ෆේස් පිටියට ගිහිල්ලා හිටපු ජනාධිපතිතුමා ඕකේ හිටගෙන කරන කතාව මොකද්ද? දිගටම කරන කතාව තමයි මේ රටේ පොළොව විකුණන්න මම දෙන්නේ නැහැ. මේ රටේ පොළොවේ අඟලක්වත් විකුණන්න දෙන්නේ නැහැ. බොහොම හොඳයි. ඒක නිසාම තමයි ගෝල් ෆේස් එකේ රැස්වීම දියන්න දුන්නේ. මොකද එයාට වම් පැත්ත බලනකොට පෝට් සිටි එක පේනවා. දකුණු පැත්තේ බලනකොට
ගරු ඇමතුමා තව විනාඩියක් තිබෙනවා.
මේ හමුදා කඳවුර පේනවා. එතකොට දෙපැත්ත බලනකොට එයාට පේනවනේ. එතකොට අර පරණ ලතා වල් පොළගේ සින්දුවක් තමයි මතක් වෙන්නේ මන්තිතුමනි. රජින මමයි අපේ රාජ්‍යයේ කියන සින්දුව. ඒක මහින්ද රාජපක්ෂ මහත්තයාට අපූර්වවට ඔතන හිටගෙන කියන්න තිබ්බා. රජුන් මමයි අපේ රාජ්‍යයේ. අරමුදත් මං වික්කේ, මේ පොළොවත් මම වික්කේ කියලා පෝත් සිටියක පෙන්නලා අක්කර 50ක් චීනුන්ට විකුණගපු එක සින්නකර දුන්න එක පෙන්නන්න තිබ්බා. අර පැත්තේ පෙන්නන්න තිබ්බා අර හමුදා කඳවුර SWRD බණ්ඩාරනායක මැතිතුමාගේ පිළිරුව පිටිපස තියෙන හමුදා කඳවුර වික්කේ චැංග්‍රිග්ලා චීන හෝටලයකට. ලැජ්ජ නැතුව ඔතන හිටගෙන කියනවා මේ රට ඉඩම් විකුණන්නේ නැහැ කියලා. ඔවුන්ට මෝඩ චූන් එකක් ගත්ත මැයිදිනේ. මේ වගේ මේ මිනිස්සුන්ට හැමදාම මේ රටේ මිනිස්සු මුලා කරන්න ඉඩ දෙන්න බෑ මන්තිතුමනි. අර ඇමරිකාවේ හිටපු ජනාධිපති ඒබ්‍රහම් ලින්කන් මහතා මෙහෙම කතාවක් කිව්වා. සියලු ජනයා සමහර අවස්ථාවල් වල මුලා කර හැක සහ සමහර ජනයා සියලු අවස්ථාවල් වල මුලා කර හැක. නමුත් සියලු ජනයා සියලු අවස්ථාවල් වල මුලා කර නොහැක කියන එක. ඒ නිසා තමයි 2015 ඉල්ලං කෑවේ. කලින් ඡන්ද ගන්න ගිහිලා ඉල්ලං කෑවේ. මොකද මේ රටේ මිනිස්සු කොන්ද වෙනු චීනුන් නෙවෙයි. තමන්ගේ මෝඩ චූන් එක ගන්න. නමුත් තමන්ට ඔතන ගෝල් ෆේස් එක ගිහිලා තමන්ගේ හෙළුව තමන්ගේ නිර්වත හොඳට පෙන්නා කියන එක මං කියනවා. ස්තුතියි.
ස්තුතියි. Honorable Vielendran, you have 8 minutes. Vielendran.
Gaurava Sabaikku Thalaimai Thaangum Urippinar Avargale, Unmaiyile Indha Naadu Kalanithuvathilirundhu Vidudhalai Petru Vandha Pinbu Maari Maari Aatchi Seithu Vandhadhaana Arasaangangal Indha Naattile உண்மையிலே
தாங்கள் மந்துமாட கதா கரன் பாதா கரன் டிப்பா பாடுவேண்ட அப்ப மந்துமா
திராட்டிலே மாறி மாறி கடைபிடித்து வந்ததானே பொருளாதார ரீதியான கொள்கை எடுத்து பார்க்கும் பொழுது தாங்கள் உண்மையிலே பலரை அழித்து சிலரை வாழ வைப்போம் என்ற கொள்கையை பெரிதும் கூடுதலாக நாட்டை ஆட்சி செய்து வந்த அரசாங்கங்கள் கடைபிடித்து வந்திருக்கிறதை பார்க்கின்றோம். உண்மையிலே பலரை சுரண்டி பலரை அழித்து இந்த நாட்டில் ஒரு சில அரசாங்கத்தோடு சார்பான அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்குகின்ற அரச நிறுவனங்கள் முதலீட்டாளர்கள் அல்லது முதலாளித்துவ வர்க்கத்தை சேர்ந்தவர்களை நாங்கள் பலப்படுத்தி வந்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் சாதாரண நிலையில் வாழ்கின்ற குறிப்பாக வறுமை கோட்டுக்குள் வாழ்கின்ற மக்களையும் மத்திய வர்க்கத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த நாட்டில் அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த அரசாங்கங்கள் வந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு பாரிய அல்லது ஒரு முன்னேற்றகரமான மறுமலர்ச்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இல்லை. இந்த நாட்டில் முன்னைய அரசாங்கத்திலே எத்தனை பேர் முன்னைய அரசாங்கத்துக்கு சார்பானவர்கள் வரி கட்டவில்லை, எத்தனை அரச நிறுவனங்கள், எத்தனை தனியார் நிறுவனங்கள், அதிலும் எத்தனை வசதி படைத்தவர்கள் முதலாளிகள் வரி செலுத்தவில்லை என்று இந்த அரசாங்கம் சொல்வதும் அல்லது கூட்டு எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு சார்பானவர்கள் எத்தனை பேர் எத்தனை நிறுவனங்கள் எத்தனை முதலாளிகள் முதலீட்டு துறையில் இருக்கிறவர்கள் வரி கட்டவில்லை என்பதை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இதனால் இந்த நாட்டிலே பாதிக்கப்படுவது சாதாரண மக்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த நாட்டிலே பார்த்தோம்னு சொன்னால், கடந்த அரசை மாற்றுவதற்காக ஒரு நல்லாட்சியை கொண்டு வரும் பொழுது உண்மையிலே இந்த மக்கள் விலைவாசி உட்பட பல்வேறு விடயங்களிலே ஒரு பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்பட எதிர்பார்த்தார்கள். ஆனால் இப்பொழுது கூட பொருட்களின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்கின்றது. உண்மையிலே இந்த வரி கட்டாமல் இருக்கின்றதான வரிப்பணத்தை செலுத்த வேண்டிய முதலாளிகள் நிறுவனங்கள் அதை சரியான முறையிலே செலுத்தாமல் இருப்பதனால் உண்மையிலே பாதிப்புக்குள்ளாவது இந்த நாட்டினுடைய சாதாரண மக்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே நாங்கள் இறக்குமதியைத்தான் அதிகரித்து கொண்டிருக்கின்றோம். இறக்குமதியை விட நாங்கள் நாட்டிலிருந்து ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும், அல்லது நாங்கள் இறக்குமதியை விட ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும், அல்லது இறக்குமதிக்கு நிகராக நாங்கள் ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு தென்னாசியாவில் இருக்கின்ற பங்களாதேஷ் போன்ற நாடுகள் இன்று கூடுதலாக இறக்குமதிகளை குறைத்து தங்களுடைய நாட்டினுடைய உற்பத்திகளை மிக சிறப்பாக செய்து வினைத்திறன் மிக்கதாக செய்து அவற்றை ஏற்றுமதி செய்வதிலே கூடுதலாக கவனம் செலுத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுபோன்று எமது நாடு எல்லா வளங்களும் உள்ள ஒரு மிகச்சிறந்த நாடு. ஆகவே இந்த நாட்டினுடைய உள்ளூர் வளங்களை சரியாக இனங்கண்டு அந்த உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி எங்கள் உள்ளூர் உற்பத்திகளை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். அந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு கூடுதலான மவுசை, கூடுதலான பெருமதியை நாங்கள் உள்ளூரிலே வழங்க வேண்டும். அதன் பின்பு அந்த உள்ளூர் உற்பத்திகளை நாங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும். அவ்வாறு நாங்கள் ஏற்றுமதியிலே கூடுதலான கவனத்தை செலுத்தினால்தான் நிச்சயமாக இந்த நாட்டை நாங்கள் ஒரு அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்வது மாத்திரமல்ல, இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான வறுமை கோட்டுக்குள் வாழ்கின்ற சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். மாறாக நாங்கள் ஏற்றுமதிகளை குறைத்து, உள்ளூர் உற்பத்திகளை குறைத்து, அவற்றுக்கு பதிலாக நாங்கள் வெளியிலிருந்து அதிகளவான பொருட்களை இறக்குமதி செய்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாக இந்த நாட்டினுடைய உள்ளூர் வளங்களும் பயன்படுத்தப்பட போவதில்லை, உள்ளூர் உற்பத்திகளும் அதிகரிக்கப்பட போவதில்லை. மாறாக இந்த நாட்டினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் என்பதும் மிகவும் கீழ்நோக்கி போய் கொண்டிருப்பதாக நாங்கள் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, கூடுதலான அதாவது நாங்கள் ஒவ்வொரு பிரதேசத்திலும் உள்ள உள்ளூர் வளங்களை இனங்கண்டு உள்ளூர் உற்பத்திகளை சரியாக அடையாளப்படுத்தி அவற்றை சரியான முறையில் மேற்கொள்ளும் பொழுது நாங்கள் எங்களுடைய மனித வளத்தையும் எமது நாட்டுக்கு பயனுள்ளதாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் பலர் இந்த நாட்டை விட்டு இன்று மத்திய கிழக்கு நாடுகள் உட்பட பல நாடுகளுக்கு அவர்கள் வேலைவாய்ப்பு தேடி இடம்பெயர்ந்து போகின்ற நிலைமையை நாங்கள் அதிகளாக பார்க்கின்றோம். ஆகவே எல்லா வளங்களும் இருந்த இந்த நாட்டிலே இன்று வேலைவாய்ப்புக்காக இந்த நாட்டை விட்டு இடம்பெயர்ந்து போகின்ற துர்ப்பாக்கிய நிலை மிகவும் வேதனைக்குரியது. அதனால் பல்வேறுபட்டதான சமூக பிரச்சனைகள், சிக்கல்களை நாங்கள் இன்று எதிர்நோக்குகின்றோம். குறிப்பாக இன்று நாங்கள் பொருளாதார ரீதியாக கடைப்பிடித்து வருகின்ற கொள்கைகள் அல்லது எங்களுடைய உற்பத்திகள் தொடர்பாக அதிலே நாங்கள் சரியான முறையில் அதாவது கடைப்பிடிக்க தவறுகின்ற கொள்கைகளினால் இன்று வேலையற்ற நிலைமை உருவாகியிருக்கின்றது. இந்த நாட்டிலே குறிப்பாக இலங்கையிலே பல பாகங்களிலும், அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே அதிகளவான வேலையற்ற பட்டதாரிகளை நாங்கள் பார்க்கின்றோம், வேலையற்ற இளைஞ யுவதிகளை பார்க்கின்றோம். குறிப்பாக இன்று இரண்டு மாதங்கள் கடந்து மூன்றாவது மாதத்தை நோக்கி செல்கின்றது இந்த வேலையற்ற பட்டதாரிகளுடைய போராட்டம். வடக்கிலே, கிழக்கிலே இன்று அதிகளவான வேலையற்ற பட்டதாரிகள் வீதியோரங்களிலே இருந்து தங்களுடைய வேலைக்காக போராடுகின்ற நிலை இருக்கின்றது. குறிப்பாக இந்த வேலையற்ற பட்டதாரிகளுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த அரசு ஒரு பதிலை சொல்ல வேண்டும். இந்த அரசினுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கின்ற எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் மற்றும் எங்களுடைய பிரதமர் அவர்கள் குறிப்பாக இந்த வேலையற்ற பட்டதாரிகள் தொடர்பாக ஒரு சரியான கொள்கையை, கருத்தை முன்வைத்து அவர்களுக்கு ஒரு சரியான தீர்வை கொடுப்பதற்கான வாக்குறுதியை தர வேண்டும். ஆகவே இன்றைக்கு அவர்களுடைய அந்த நிலை மிகவும் வேதனையான விடயமாக எமது நாட்டிலே தொடர்வது எல்லோருக்கும் கவலைக்குரியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நாட்டிலே அதாவது தொழிற்சாலைகளை என்று பார்க்கும் பொழுது குறிப்பாக இந்த மூன்று தசாப்த காலத்திலே யுத்தம் நடைபெற்றதனால் வடக்கு கிழக்கிலே அதிகளவான தொழிற்சாலைகள் செயலிழந்து போயிருக்கின்றன. அதிகளவான தொழிற்சாலைகள் அதாவது புனரமைக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றன. குறிப்பாக எங்களுடைய கிழக்கு மாநிலத்திலே கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் செயலிழந்து புனரமைக்கப்படாமல் இருக்கின்றன. இத்தகைய தொழிற்சாலைகளை சரியான முறையிலே அவற்றை இனங்கண்டு புனரமைப்பதன் ஊடாக பல்லாயிரக்கணக்கான இளைஞ யுவதிகளுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க முடியும். குறிப்பாக இன்று கிழக்கு மாநிலத்திலே கிட்டத்தட்ட 4500 தொடக்கம் 5000 பட்டதாரிகளே இருக்கின்றார்கள். ஆனால் அங்கே இருக்கின்றதான அரச துறையிலே நிலவுகின்றதான வெற்றிடங்களை சரியான முறையில் இனங்கண்டு, தனியார் துறையிலே நிலவுகின்றதான வெற்றிடங்களை இனங்கண்டு, குறிப்பாக இவ்வாறான செயலிழந்த தொழிற்சாலைகளை திறப்பதனூடாக, இவ்வாறான வழிவகைகளை கையாளுவதனூடாக அங்கிருக்கின்ற பட்டதாரிகளின் பிரச்சனைகளை மிக இலகுவாக தீர்த்துக் கொள்ளலாம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே என்று எங்களுடைய கிழக்கிலே இருக்கின்றதான காகித ஆலை 4000 பேர் கிட்டத்தட்ட 3500 உடக்கம் 4000 பேர் வேலை செய்த காகித ஆலையை திறப்பதற்கான அதை அவற்றை ஒரு நவீன தொழில்நுட்பத்தோடு நாங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தி அதை திறந்தால் நிச்சயமாக பெருமளவான பேருக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதை. மாறாக இன்று அங்கே பார்த்தோமானால் இந்த அரசாங்கத்திலே குறிப்பாக எத்தனால் ஃபேக்டரி எரிசாராயம் ஃபேக்டரியை ஒரு சாராய உற்பத்தி சாலையை திறப்பதிலே கவனம் செலுத்துவதை விடுத்து மூடப்பட்டிருக்கிற தொழிற்சாலைகளை திறக்க வேண்டும். எவ்வளவு மக்கள் போராட்டங்கள் நடந்தும் எவ்வளவு மக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்தும் இன்று அந்த எத்தனால் எரிசாராய தொழிற்சாலை இன்னும் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நல்லாட்சியிலும் அது தொடர்வதை நாங்கள் ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது. ஆகவே அது மாத்திரமல்ல, இன்று வடக்கு கிழக்கிலே மாற்றுத்திறனாளிகள் 40,000 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை நாங்கள் இன்றைக்கு சுமந்து நிற்கின்றோம். அது மாத்திரமல்ல, 126,000 மேற்பட்ட விதவை தாய்மார்களை நாங்கள் சுமந்து நிற்கின்றோம். ஆகவே இவர்களுடைய வாழ்க்கையிலே இவ்வாறான எரிசாராயம் போன்ற ஃபேக்டரியை கொண்டு வந்து எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எங்களுடைய இயற்கை வளத்துக்கு பாதிப்பில்லாத எங்களுடைய மண் வளத்தை சுரண்டாத எங்கள் எல்லோருக்கும் ஒரு அதாவது ஆரோக்கியமான ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடியதான தொழிற்சாலைகளை இந்த அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். அதனூடாக அங்கிருக்கின்றதான பாரிய அளவிலான வேலையில்லா பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல,
ஹானரபிள் மெம்பர் வைண்ட் அப் ப்ளீஸ், டைம் இஸ் ஓவர்.
தேங்க்ஸ்.
தேங்க்யூ. கரு HMM ஹரிஸ்மான் துமா ஒருத்தமாதிரி வினாடி நமையாக்தி வேணும். 9 மினிட்ஸ்
குழாயினே
அடுக்கல்.
சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று நிதி அமைச்சின் விவாதத்தில் கலந்து கொள்வதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக எமது புதிய அரசாங்கம் இன்று நாட்டின் பொருளாதார நிலைமையை சீராக்குவதற்காக இன்று புதிய வரி கொள்கையினை இன்று அமல்படுத்துகின்றது. அதற்காக பல சட்டமூலங்கள் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றது. ஏனென்றால் நாட்டின் பொருளாதார நிலைமை என்பது ஸ்திரமாக வரி செலுத்துவோர்களின் தொகை என்பது அதிகரிக்கப்படுகின்ற பொழுதுதான் நாட்டின் பொருளாதாரம் நாட்டின் நாணயத்தின் பெறுமதி ஸ்திரமான ஒரு நிலைமையில் இருக்கும். அந்த அடிப்படையில் புதிய அரசு ஆட்சிக்கு வந்த பின்பு வரி செலுத்துவோருடைய குறிப்பாக 500,000 பேர்களுடைய தொகையினை இன்று 12,00,000 அதிகரித்திருக்கின்றது. இது ஒரு வருடத்துக்குள் இந்த நிலைமையை நிதியமைச்சும் வரி ஆணையாளர் திணைக்களமும் சீராக்கியதன் ஊடாக இன்று நாட்டின் பொருளாதார கொள்கை என்பது இன்று எல்லோராலும் இன்று ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருப்பதாக எல்லோரும் கூறுகின்றார்கள். மேலும் இன்றைய நிலைமையில் எமது குறிப்பாக நிதியமைச்சின் தொடர்புடைய முக்கிய விடயமாக இருக்கின்ற அதாவது இளைஞர்கள் இன்று குறிப்பாக வேலைவாய்ப்பு சம்பந்தமாக பெரும் எதிர்பார்ப்போடு இருக்கின்ற ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இந்த நாட்டில் 1,000,000 வேலைவாய்ப்பை உருவாக்குவோம் என்ற ஒரு வாக்குறுதியை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று பல்கலைக்கழகத்தில் வெளியாகிய கிட்டத்தட்ட 10,000,000 பட்டதாரிகள் இன்று வேலைவாய்ப்பின்றி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில், அதிலும் குறிப்பாக வடகிழக்கில் யாழ்ப்பாணம் தொடக்கம் மட்டக்களப்பு அம்பாறை திருவண்ணாமலை என்று வடகிழக்கு சகல மாவட்டங்களிலும் இன்று கடந்த 3 மாத காலமாக வேலையற்ற பட்டதாரிகள் குறிப்பாக பிள்ளைகளை தூக்கி கொண்டு பெண் தாய்மார்கள் கூட இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் கடந்த 3 மாத காலமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த விடயம் சம்பந்தமாக பிரதமர் அவர்கள் தலையிட்டு இருக்கின்றார்கள். அதேபோன்று ஜனாதிபதி அவர்கள் தலையிட்டு இருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். இருந்தும் இவர்களுடைய இந்த கோரிக்கை என்பது இன்னும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக அவர்களுக்குரிய வேலைவாய்ப்பினை வழங்க வேண்டும் என்று இந்த கட்டத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரம் இன்று இலங்கைக்கு மியான்மாரிலிருந்து 28 அகதிகள் கடந்த வாரம் காங்கேசந்திரம் கடலில் தத்தளித்து கொண்டிருந்த பொழுது இலங்கை கடற்படையினரால் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது மீரிகம தடுப்பு முகாமில் இன்று அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், அவர்களை மீண்டும் மியான்மர் நாட்டுக்கு அனுப்புவதை அரசு அதனை அனுப்புவதை தடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்று மியான்மரில் அங்கிருக்கின்ற முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைகள் இன்று யாராலும் ஜீரணிக்க முடியாத கொடுமைகள் நடக்கின்ற பொழுது அதிலிருந்து தப்பி வந்த இந்த அகதிகளை மீண்டும் அந்த நாட்டுக்கு அனுப்பாமல், ஒன்று இலங்கையில் நாங்கள் அவர்களுக்கு போரிடம் அகதி அந்தஸ்து கொடுக்க வேண்டும், அல்லது அகதி அந்தஸ்து கொடுக்கின்ற அவர்களை வரவேற்கின்ற நாடுகளுக்கு அவர்களை அனுப்ப வேண்டும் என்று இந்த சபையில் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே நேரம் இன்று குறிப்பாக எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தில் இன்று மிக முக்கியமாக இருக்கின்ற, அதிலும் கரையோர பிரதேசத்தின் தலைநகரமாக இருக்கின்ற கல்முனையில் இருக்கின்ற பல மாவட்ட காரியாலயங்கள், மாகாண காரியாலயங்களை இன்று அம்பாறை பிரதேசத்துக்கு மாற்றுகின்ற ஒரு நடவடிக்கை இன்று மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இலங்கை வேலைவாய்ப்பு பணியகத்தின் மாவட்ட காரியாலயம் கல்முனையிலிருந்து அடாத்தாக மாற்றப்பட்டது. அதற்காக நாங்கள் இந்த சபையிலும் அதற்கு பொறுப்பான அமைச்சரிடமும் காரசாரமாக நாங்கள் சொன்னோம், ஏன் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு சிறுபான்மை தமிழ் பேசும் மக்கள் வாழ்கின்ற நகரம் என்பதற்காக அந்த நகரத்திலிருந்து இந்த காரியாலயத்தை மாற்ற வேண்டுமா என்று நாங்கள் பலமுறை போராடினோம். அது சூட ஆறு முன்பு இப்பொழுது கௌரவ பிரதமர் அவர்கள் அவருடைய கீழுள்ள அமைச்சான இளைஞர் விவகார அமைச்சின் கீழுள்ள இளைஞர் சேவைகள் மன்றத்தின் மாகாண காரியாலயம் கல்முனை சாய்ந்தமர பிரதேசத்தில் இருந்தது. அதனை கடந்த ஜோன்பூர காணத்தையொட்டி அதிலுள்ள பொருட்கள் திருவண்ணாமலை கொண்டு செல்லப்பட்டது. இப்பொழுது அவற்றினை நேரடியாக அம்பாறை நகரத்துக்கு கொண்டு போய் இப்பொழுது அந்த காரியாலயத்தை இன்று இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாமல் அதை மாகாண பணிப்பாளர் இன்று அம்பாறைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார். இது சம்பந்தமாக மாவட்டத்தின் பாராளுமன்ற பிரதிநிதி என்ற அடிப்படையில் அதற்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளருடன் நாங்கள் பேசினோம், அதற்கு பொறுப்பான இராஜாங்க அமைச்சரிடம் பேசினோம். இன்னும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது இன்று வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் இன்று அவர்கள் வேறு விதமாக சிந்திக்கின்ற நிலைமைக்கு இன்று இது தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்சி வருகின்ற பொழுது மிக முக்கியமாக கூறப்பட்ட விடயம், மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் நடந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எங்களுடைய ஆட்சியில் நடைபெறாது, சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று கூறி வந்த ஆட்சியில் இப்பொழுது அவர்களுக்கு பொதுவாக இருக்கின்ற ஒரு மாவட்ட காரியாலயத்தை கூட தங்களுடைய பிரதேசத்தில் இருந்து அனுபவிக்க முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைமையில் இன்று போவது மிகவும் ஒரு நல்ல அறிகுறி அல்ல. எனவே இன்று சிறுபான்மை மக்களினால் எல்லோரும் மதிக்கப்படுகின்ற பிரதமர் அவர்கள் உரிய முறையில் உடனடியாக தலையிட்டு இந்த காரியாலயத்தை மீண்டும் கல்முனை சாய்ந்தமரை பிரதேசத்தில் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரம் இன்று அம்பாறை மாவட்டத்தில் சகல சமூகங்களும் இன்று ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு வாழ்கின்ற சிங்கள சமூகம், தமிழ் சமூகம், முஸ்லீம் சமூகம், எல்லா மதங்களும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய நகரத்தில் பௌத்த பிஹாரை பிஹாராதிபதி இன்று அங்கு அவர்கள் நல்ல முறையில் அதனை இன்று பராமரித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று பௌத்த மக்கள் வாழாத இந்த இறக்காம பிரதேசத்தில், குறிப்பாக மாணிக்கமடு கள்ளி மலையில் இன்று அவர்கள் புனித சிலையை நிறுவியது மட்டுமல்லாமல், கடந்த வாரம் அங்கு ஒரு வணக்க ஸ்தலத்தை நிறுவுவதற்காக பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் ஞானசார தேரர், அதேபோன்று இராவணபலை போன்ற அமைப்பினர் அடாத்தாக பலாத்காரமாக சென்று அங்கிருக்கின்ற முஸ்லீம் சமூகத்துக்குரிய தனியார் காணிகளை அபகரித்து அவற்றினை வணக்கஸ்தலம் கட்டுவதற்கு முற்பட்டார்கள். அதனை சம்பந்தமாக எங்களுடைய தலைவர்கள் சம்பந்தனையா ரவுஃபக்கீம் எங்களுடைய தலைவர் அவர்கள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு போய் இச்சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்குமாறு கூறியிருக்கின்றார்கள். இருந்தும் கடந்த முதலாம் தேதி கூட அந்த இராவணபலய பொதுபலசேன அமைப்பினர் அம்பாறை நகரில் கூடி அடாத்தாக பலாத்காரமாக ஊர்வலமாக இறக்காம் பிரதேசத்துக்கு சென்று அங்கு அரச கட்டளைகளை மீறி ஜனாதிபதியிலே உத்தரவை மீறி பலாத்காரமாக முஸ்லீம் சமூகத்துக்குரிய தனியார்களுடைய காணிகளை அபகரித்து தங்களுடைய வணக்கஸ்தலத்தை கட்டுவோம் என்று முற்பட்ட பொழுது சமயோசிதமாக போலீசாரின் தலையீடு காரணமாக அது தடுக்கப்பட்டது. இருந்தும் இன்று கூட அறிக்கை விட்டிருக்கின்றார்கள் இராவணபலய அமைப்பினர், நாங்கள் யார் தடுத்தாலும் பரவாயில்லை, நாட்டின் ஜனாதிபதி தடுத்தாலும் பரவாயில்லை, பிரதமர் தடுத்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இறக்காமத்துக்கு போவோம், வணக்கஸ்தலத்தை கட்டுவோம் என்று சூளுரைத்திருக்கின்றார்கள். இது ஏன் இவர்கள் சொல்ல வேண்டும்? அவ்வாறு வருகின்ற பொழுது அங்கிருக்கின்ற தமிழ் முஸ்லீம் சமூக மத்தியில் பதற்றம் ஏற்பட்டு அங்கிருக்கின்ற தமிழ் முஸ்லீம் இளைஞர்கள் கொதிப்படைந்து வன்முறைக்கு செல்லுகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. இதைத்தான் கடந்த ஆட்சியிலும் அழுத்தமையில் நாங்கள் இவ்வளவு சொல்லியும் தடுக்காதனால் பெரிய ஒரு இனக்கலவரம் மூண்டது. இதே தவறை இந்த அரசு செய்யக்கூடாது. எந்த கொம்பனாயிலும் பரவாயில்லை, அது ஞானசேர தேரராக இருக்கட்டும் அல்லது இராவணவளைய தேரராக இருக்கட்டும், எல்லோரையும் கைது செய்து சட்டத்தை மீறுகின்ற பொழுதோ அவர்களை கைது செய்து கூண்டுக்குள் போட வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கின்றது. அதை செய்யவே ஆக வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
தேங்க்யூ. கரு சிசிர ஜாயகோடி மாந்துமா உபத்துமாட்டை வினாடி அடக்தி பினும்
அடி
அட்டை
கத்திக்கு துந்தினாய் நான் வாஸ்தே உபத்துமா வினாடி அத்தை
நான் உபத்துமாட்டை வெங்கல்லத்தின் வினாடி அட்டாய்
முல்லா ஸ்னேகர் சபாபத்துவனி அப்பேரட்டே ஜாதிக ஆர்த்திகே கடாவெட்டில் தியன்னே மகா பெங்கு வார்த்தா கின் விதிட்டும் சம்வர்தன வேகே சீட் ஹத்தத்திப சம்வர்தன வேகே சீட் ஹத்தரக்கிங் சீட் ஹத்தர தாக்கோ அடுவேலாம் கொட்டஸ் வெந்த போல் கடா வெட்டலாம் விதேச ஆயோஜன சீட பணஸ்துனுக்கும் கடா வெட்டலாம் ஹபை நரிவாதம் ஆண்டு பட்சம் அந்திவருங்க நரிவாதம் தீனும் கட்டே சமஸ்த ஆர்த்திகேக ஹம சேஷம் கடா வெட்டலாம் ருப்பியல கடா வெட்டலாம் டொலர் கட்ட ருப்பியால் எக்கசிய பணசத்தரக்கிய வண்டு வேலாம் ரட்டே இதுக்கிரியின் சேஷ்டைய சம்பூர்ணம் கடன் வெட்டலாம் ஈ தவசே ரெஸ்னா லங்காவே நிர்மாண சில்பியங்கே எக்கத்துவா விசேஷம் கிருஹ நிர்மாண சில்பியங்கே பிளான் அந்த நாயகி எக்கத்துவா ஒவுன்ட்டு மேம் கத்தவித்த மாச ஹத்தரத்துல ஓங்கே நிவசா அழுத்தைங்க எதகாண்டேன கெனக் நே ஏக்கே மிரட்டி ஆர்த்திகே சுவாவிய உத்தமனே சீட்ட அட்டக்கிங் அட்டதக்கிங் வடிவில தீனோ அப்ரல் மாசே துல எனிசா மே கேன விசேஷ யோஜனாவல் நுத்கரென்னே தவ தவத் ரட்டே ஆயோஜன கடா வெட்டினேக்க மே கெசட் நிவேதனரா உற்சாகரன்னே ஆபசு பலப்பான் லெச நீத்தி பணவாண்டு எனிசா மேரட்டே இன்ன இத்துரு வியாபாரிக்கோ டிகாத் இத்துரு ஆயோஜக்கியோ மேரட்டேம் பெண்ணில் அனைக்காய் வென்னே எடிசா மேரட்டே நிஷ்பாதனையாக்னே கர்மாந்தியாக்னே கோவிதந்தாவோட சகன தின வைக்கல ஆப்பு ஆண்டு கோவிங்க போகிற சகனாதர காப்பா கடா வெட்டல ரட்டே சமஸ்த குசி நிஷ்பாதனையை கடா வெட்டல முழு ரட்டம அத்தனம் வேலை தீன்னு எக்கம சேஷ்ரையாக்குவாத் எக்கம சேஷ்ரையாக்குவாத் அழுத்திங் எத்தி வச்ச மே அவரு திக்கத்துல எத்தி வச்ச அழுத்திங் எத்தி வச்ச எக்க வியாபாரியாக்கியாண்ட எக்க ஆயோஜனையாக்கியாண்ட அழுத்தின் ரட்ட எக்குத்துக்கிறப்ப நிஷ்பாதனை அக்கியாண்ட ரட்டே ஜாத்திக ஆர்த்திக எத்துக்கிறப்ப தாயக்கத்தை அக்கியாண்டு புழுவாண்ணாம் ஆர்த்திக விசேஷத்தியம் விதியில் கதாக்கர் நாயட்ட மே ரட்ட மகா பிரபாத்தேட்ட என்னென்ன அத்தார தாழ்த்தியன வக்கி மே மிதன்னு புழுவாங்க மாட்டேனே ஏனிசா அது மூணாவது மே எக்ஸத் ஜாதி பக்ஷே நாயக்கு அமைத்தி ஒரு கதாக்கரன் முதல்ல மெத்துமா முகத்தை கதாக்கிறான் மஹிந்த ராஜபக்ஷ மெத்துமாட்ட பயினேக்க ரட்டட பலப்பான விசேஷ பணத்கீப்பியாக கரங்கின கொட்ட மாத்ருகாவட்ட அதாளவ எக்கம காரணையாக்குவத் கதா நுகர கபீர் ஹசிங்க மெத்துமா தேக்கை மஹிந்த ராஜபக்ஷ மெத்துமாட்ட மடுகானோ தென் மின்ன விஜயவர்தன மகத்தியக்கினோ லங்கா இத்திஹாசே வெண்டபுணோ லொக்கும வாஞ்சாவ මහවැංකු බැඳුම් කරේ. කටේ නරිවාදම අඩු වෙලා නැහැ. වීදුරු ගෙවල් වල ඉඳන් මුදල් ඇමතුමා ගල් ගහනවා, මහින්ද රාජපක්ෂ ඇමතුමා හොරා කියලා අපහාස කරනවා. හැබැයි එතුමා මුදල් ඇමතිකමට පත්වන විටත් එතුමාට තිබ්බා විනිමය වංචා පිළිබඳ නඩුවක වග උත්තරකාරයෙක් විත්තිකාරයෙක්. එතුමා විනිමය වංචා පිළිබඳ නඩුකරයක්. තාක්ෂණික වැරද්දක් මත මේ ලංකාදීපුවප්පත මම සභාගත කරනවා. මේ පොතේ අන්තර්ගත තාක්ෂණික වැරද්දක් මත එතුමා නිදොස් කරනවා. හැබැයි නැවත නඩු පවරන්න පුළුවන් කියලා නඩුකාර්තුමිය එදා ගෙදර යනවා අයින් වෙලා. එකක් විදේශ විනිමය වංචාවක් ගැන බරපතල චෝදනාවක් තියෙන තැනැත්තෙකුට මුදල් නැමැතිකම දෙන එකම වංචාවක්. ඒ තමයි පළවෙනි වැරද්ද. ඒක තමයි ලොකුම වංචාව මේ රටේ. දෙක, එවැනි තැනැත්තෙක්ට මුදල් නැමැතිකම දීම තවත් වංචාවක්. මෙන්න මහ බැංකු බැඳුම් කරේ හරහා කියන දේ මේ රට ප්‍රපාතයට වැටෙන්නේ ඒකයි. අර්ජුන මහේන්ද්‍රගේ නියෝගයෙන් බිලියන 10.6 බිලියන දක්වා ලන්සු ලබා ගැනීම රජයට ෂණිකෝ මිලියන 532 පාඩු වුණා. මේ කියන්නේ මහ බැංකු නියෝජ්‍ය අධිපතිතුමා ෂණික වෙච්ච පාඩුව. මං ගෙනල්ලා තියනවා ගරු මූලාසනයේ සභාපතිතුමනි, අර්ථ සාධක අර මුදල්ට පමණක් බැඳුම් කර සිද්ධිය හරහා කෝටි 975 පාඩු කළා. ලැජ්ජ නැතුව කතා කරන්න එනවා, ලැජ්ජ නැතුව පුරසාරන්දොඩන්න එනවා. රට කාලා විනාශ කරලා හොරකම නම් කවුරු කළත් වැරදි ඒක. ඇයි මේ රටට මෙහෙම? මොකද්ද විසඳුම? කෝ බැඳුම් කර හා දඩුවන් දෙනවද? නෑ. බැඳුම් කර කොමිසමෙන් කිසියෙකුට දඩුවන් ලබා දෙන්නේ නෑ. කොමිසමේ සභාපති විනිශ්චයකාරතුමා කියනවා. සභාගත කරනවා. දඩුවන් දෙනවද මේ රටට කරපු ජාතික අපරාධයට? ඒ නිසා එදා පටන් අපේ රටේ සමස්ත ආර්ථිකය කඩා වැටෙනවා. මිනිස්සුන්ට උහුලන්න බැරි බඩු මිලක් දරා ගන්න බැරි ආර්ථික ප්‍රශ්න වලින් මිනිස්සු හෙම්බත් වෙලා තියෙනවා. මේ පසුගිය දින කීපය තුළ ඔබතුමාට මම ඉතා ඕනකමින් ඉදිරිපත් කරනවා. අප්‍රේල් මාසයේ 2003 රුපියල් 59 තිබ්බ හාල් කිලෝ එක රුපියල් 82යි. මේ පාර්ලිමේන්තුවේ ඉදිරිපත් කරපු වාර්තා. පරිප්පු මම පෙන්නන්නම්. තමුන්නාසල ආණ්ඩුව බාර ගන්නකොට 2015 වර්ෂයේ 174යි, දැන් 182යි. කෙලවල්ලෝ මේ මාළු හරි ලාභයි කිව්වනේ. මම මේ පෙන්වන්න ඉන්නේ මාළු වල මිල ගණන්. 710 තිබ කෙලවල් කිලෝව රුපියල් 881යි. කඩල 2015 වර්ෂයේ 164 තිබ කඩල කිලෝ එක රුපියල් 299යි. මෙන්න තමුන්නාසලගේ ආර්ථිකය. මේ අලුත් යෝජනා හරහා නැවත සිදුවෙන්නේ බඩු මිල වැඩිවීම. ඒ නිසා මේ රටේ මහජනයාට කාගේ සරණ දන්නේ. ඒ නිසා මේ රට තුළ මහා පරිමාණ ආර්ථිකය කඩා වැටෙනවා, සියලු ව්‍යාපාර කඩා වැටෙනවා. එදිනදා ජීවත් වෙන්න පුළුවන්කමක් කිසිම තැනැත්තෙකුට ඇත්තේ නැහැ. බඩු මිල වැඩි වෙනවා. රටේ කිසි ප්‍රශ්නයකට විසඳුම් දෙන්නේ නැහැ. කිසිම කර්මාන්තයක් නැහැ, ව්‍යාපාරයක් නැහැ, මාර්ගයක් හැදෙන්නේ නැහැ. කුණුකන්දක්වත් කළමනාකරණය කරගන්න බෑ. ඒ නිසා මඩ ගහයි, පරණ කාලේ වැරදි කියයි, අලුත් වැඩපිළිවෙලක් අලුත් යෝජනාවක් කිසිම නැහැ. වන්දනාවේ අනේක විතරක් කරනවා. මහා බැංකුවේ වෙච්ච පාඩුව ගණන් හැදුවොත් ආර්ථිකයට හම්බන්තොට වරාය වගේ හතරක් හදන්න පුළුවන්. මත්තල ගුවන්තොටුපළ ආයෝජනය සඳහා තමයි භාවිතා කරන්න ඕනේ. ආයෝජනයටයි භාවිතා කරන්න ඕනේ ගුවන්තොටුපළ වරාය ඒකාබද්ධ කරලා තමයි කර්මාන්තපුරය ඇති කරන්න ඕනේ. දැන් තමුන්නාසලා තියෙන එකම විස්තුම නිෂ්පාදන දිරිගැන්වීම ආයෝජන වැඩි කිරීම නෙමෙයි, විකුණලා එදා වේල ෂේප් කිරීම පමණයි. තමුන්නාසලාගේ අගමැතිතුමාගේ එකම යෝජනාව විකුණලා ආදායම් ලබා ගැනීම. අගමැතිතුමා සිංගප්පූරුවට යනවා, ගිහිල්ලා ආයතනයකින් කැඳවනවා මොකද්ද අපනයන ආදායම් වැඩි කිරීමේ ඉලක්කය කියලා. சிங்கப்பூர்வே ஆஸ்திரேலியாவே சமாகமக்கிங் ஆஸ்திரேலியா சமாகமிங் வார்த்தா கதவாண்ணே ஆஸ்திரேலியாவை சமாகமக்கியனவா வக்கீமே கியன்னே தவதுரட அப்பி அப்பனயனேதி நிமியதும் கெரே தீர விஸ்வாசைய பவத்த கண்ட புனுவங்கமக்கத்தே நே கியலா நிமியதும் கெரே தீன விஸ்வாசைய நே முழு லோக ஆர்த்திகேம எசதே மே மஹிந்த ராஜபக்ஷ மகாத்தர பகினோ ஃபேக்ட்ரி டிகக் ஏ காலி வெஹுனாய் கியலா தென் ஆர்த்திகே ஏ திசா வெனஸ் வெலா தியன்னே அப்பி அலுத் அப்பனயன ஆதாயம் வல்ட்ட யண்ட ஓனே அலுதிங் அப்பி கரன அப்பனயன ஆதாயம் மொனவத அப்பனயன ஆதாயம் வர்தனே கரகன்ன கொஹமத எனிசா மே கேன யோஜனா வலிம் வென்னே அப்பனயன ஆதாயம் வெடிவீமகுத் நெமெய் ஆனயன வியதம் வெடிவீம் விதராய் 22 கின் லங்காவே ஆனயன வியதம் வெடி வேலா மே அதி கரன அலு சன்சோதன ஹரா தவதுரட்ட முழு ரட்டேம ஆர்த்திகே ஆனயனே மத ரந்தா பவதில தியன்னே அப்பி கிஸ் தியக் ஹதன்னே அது மாசே தீவிர கர்மாந்தே கன கதா கரணும் அது அப்ப கணகாட்டு வேணா உத்துரே மந்திரிவரு கதா கரானே இந்தியாவை தீவரே அவில்லா தீவர வாடி வாழ்ட்ட உத்துரு நகின தீவர வாடி வாழ்ட்ட
கருமந்திரியலேனவா காலி அவசானாய்
ஏமாய் போட்டு கினிதியலேனவா அது எத்துமலவாத் கதா கரானே வட்ட எனிசா பூம அபாகி சம்பன்ன நரக ரட்டக அப்ப இன்னி எனிசா மேவா விசுந்தும் சுயன்ன மஹிந்த ராஜபக்ஷ மகாத்தர பெல்ல வெடன்னே தமுன்னாசில் அவுருத்திய திசை முகுத் கரேனே இத்துரு அவுருத்திக்கு வத் கரண யோஜனா கிரிபத் கரணிக்கல இல்லமிங் அப்படி ஹெடே நான் ஸ்துதி
ஸ்துதி ஹொண்டபல் டக்ளஸ் தேவானந்த்
நன்றி சபைகளுக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே உலகிலுள்ள நகரங்களில் வாழ்ந்து வருகின்ற மக்களுக்கு உணவளிக்கும் மாபெரும் பணியானது ஓர் அவசர பிரச்சனையாக உருவெடுத்து வருவதாக ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண் நிறுவனம் ஓர் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அதே நேரம் நகரவாசிகளுக்கு தவறாமல் உணவு வழங்குவதானது 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய மனிதாயமான பிரச்சனையாக உருவெடுக்கலாம் என்றும் உணவு விநியோக நிபுணர்களால் தொடர்ந்தும் சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தற்போது உலகளாவிய ரீதியில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உணவே உலக சனத்தொகையினரிடையே வழங்கப்பட்டு வரும் நிலையிலும் ஒவ்வொரு இரவுகளிலும் உலகளாவிய ரீதியில் சுமார் 84 கோடி மக்கள் போதிய உணவின்றியே நித்திரை கொள்வதாகவும் தெரிய வருகின்றது. நகரங்களின் வளர்ச்சி போக்கானது வரவர அதிகரித்து வருகின்ற நிலையின் வேளாண்மைக்கென ஒதுக்கப்பட்ட நிலங்கள் படிப்படியாக கட்டிடங்கள் மற்றும் வேறு பயன்பாடுகளுக்கென எடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் வேளாண் நிலங்கள் நகரங்களிலிருந்து வெகு தொலைவுகள் நோக்கி நகர்த்தப்படுகின்ற நிலையில் நகரங்களை அண்டியதாக சிறிதளவு உணவுப் பொருட்கள் மாத்திரமே உற்பத்தி செய்யப்படுகின்ற நிலையில் அல்லது அதுவும் உற்பத்தி செய்யப்படாத ஒரு நிலையில் இன்றைய உலகானது உணவுப் பொருட்களுக்கான பாரிய கேள்வியல் கொண்டுள்ள பகுதிகளாகவே நகரப்பகுதிகள் ஆக்கிவிடப்பட்டுள்ளன. இவ்வாறானதொரு நிலையில் ஒரு நாட்டினது உணவுப் பொருள் உற்பத்தியானது நகரப்புறங்களை விட்டு மிகவும் தூர ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படுகின்ற நிலையில் அவ்வுற்பத்திகளே நகரப்புறங்களுக்கு கொண்டு வர வேண்டிய நிலைக்கு உட்படுகின்றன. நகரப்புறங்களில் தொழில்சார் வசதிகள் மற்றும் இதர வாழ்க்கை வசதிகளை மையப்படுத்தி மக்கள் கிராமப்புறங்களிலிருந்து நகரப்புறங்களுக்கு அதிகமாக இடம்பெயறுகின்ற நிலையில் நகரப்புறங்களில் மக்கள் தொகை அதிகரித்துள்ள நிலையில் அம்மக்களால் அவர்களது தேவைக்கான உணவுப் பொருள் யாவற்றையும் கொள்வனவு செய்ய இயலாத நிலையே காணப்படுகின்றது. எந்த நிலையிலும் ஒரு நாட்டினது நகரப்புறங்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்வதென்பது பெரும் சவாலாக அமைந்து வருவதையும் நாம் அவதானத்தில் கொண்டு அதனை ஈடு செய்யக்கூடிய ஏற்பாடுகளை முன்னெடுப்பது அவசியமாகும் என்பதையும் இங்கு வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். அத்துடன் வறுமநிலை மிகுதியாக காணப்படுகின்ற பகுதிகளில் அனைத்து மக்களுக்குமான உணவு என்பது எட்டாத கனவாகவே இன்னும் இருந்து வருகின்றது. இது தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொள்வோர் உணவுப் பொருட்கள் கடைகளில் இருப்பதற்கும் அவை கையில் கிடைப்பதற்கும் இடையில் காணக்கூடியதான வேறுபாட்டினையே சுட்டி காட்டுகின்றார்கள். கடையில் உணவுப் பொருட்கள் தாராளமாக கிடைக்கப்பெற்றாலும் அவற்றின் விலைகளை பொறுத்தும் தமது பொருளாதார நிலைமைகளை பொறுத்துமே மக்களால் அவற்றை கொள்வனவு செய்ய முடியும் என்பதால் தற்போதைய எமது நாட்டின் பொருட்களுக்கான விலையேற்றங்களுக்கு மத்தியில் பெரும்பாலான மக்களால் அவற்றை கொள்வனவு செய்யக்கூடிய நிலைமைகள் இல்லை என்றே கூற வேண்டியுள்ளது. இதனால் இந்த மக்களிடையே போசாக்கின்மை நிலைமைகள் அதிகரித்துள்ளன. குறிப்பாக இந்த நிலை மலையக மக்களை பெரிதும் ஆட்கொண்டு வருகின்றது குறிப்பிடத்தக்கது. கொழும்பு நகரத்தை பொறுத்தவரையில் இங்கு காணப்படக்கூடிய மொத்த மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்கள், பல்பொருள் அங்காடிகள் என்பவற்றில் பெரும்பாலானவை பெரிதும் பொருத்தமற்ற இடங்களிலே அமைந்திருப்பதையும் காணக்கூடியதாக உள்ளது. இவற்றை நோக்கி உணவுப் பொருட்களை கொண்டு வருகின்ற வாகனங்கள் உரிய நேரத்தில் வசதியாக தரித்து நின்று பொருட்களை இறக்குவதற்குரிய வசதிகள் இன்மையை காணக்கூடியதாக உள்ளது. இவ்வாறான இடங்கள் போதிய பராமரிப்புகளின்றி அதிகமான குப்பைகள் சேருகின்ற இடங்களாகவே காட்சி தருகின்றன. அதே நேரம் உள்ளூர் உணவுப் பொருட்களை தொலைவான இடங்களிலிருந்து காலதாமதங்களுக்குட்பட்டு நகரப்புறங்களுக்கு கொண்டு வருவதனாலும் அநேகமாக உணவுப் பொருட்களின் இறக்குமதிகளின் போது பாவனைக்குதவாத தரமற்ற பொருட்களும் அதிகமாக இறக்குமதி செய்யப்படுவதனாலும் மேற்படி உணவுப் பொருட்களில் மக்களது நுகர்வு தேவைகளுக்கு அப்பாலான கழிவுகளே அதிகமாக எஞ்சிவிடுகின்றன. அதே நிலைமைகளும் நமது நாட்டில் இல்லாமல் இல்லை. இதனாலும் குவிகின்ற அதிக அளவிலான குப்பைகளை அகற்ற முற்படுகின்ற நிலையினிலேயே நாம் அண்மையில் மீதொட்டுமுள்ள அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்து நிற்கின்றோம். அது மட்டுமல்ல, கண்டி கொஹாகொட தேக்கவத்த குப்பை மேடு அனர்த்தங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளதாகவே அறிய முடிகின்றது. இதே நிலையில் யாழ்ப்பாணத்தில் காக்காதீவு பகுதியிலும் எமது நாட்டில் மேலும் பல பகுதிகளிலும் ஏற்படலாம் என்பதனால் நாம் இது குறித்து தற்போது உரிய ஏற்பாடுகளை முன்னெடுத்து குப்பைகளால் இந்த நாட்டில் மீண்டும் ஒரு அபாயம் ஏற்படுத்துவதை தடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். வேகமாக வளர்ந்து வருகின்ற நகரங்கள் முகம் கொடுக்கின்ற தேவைகளை இனங்கண்டு அவற்றை சமாளிப்பதில் சர்வதேச அமைப்புகள் கூட பல்வேறு சவால்களை எதிர்நோக்கியுள்ளன. இந்த நிலையில் கிராம உணவு உற்பத்தியை பெருக்குதல், உணவுப் பொருட்களை போதிய அளவு மக்கள் பெறக்கூடிய வழிவகைகளை ஏற்படுத்தல், புதிய பாதைகள், பல்பொருள் அங்காடிகள் போன்றவற்றை உரிய தரங்களுடன் அமைத்தல், களஞ்சிய சாலைகளை அமைப்பதற்கேற்ற வகையில் தனியார் துறைகளுக்கு முதலீடு செய்யும் வழிவகைகளை ஏற்படுத்துதல் மற்றும் அதற்கான ஊக்குவிப்புகளை வழங்குதல், விவசாய மக்கள், வர்த்தகர்கள் உணவுப் பொருட்களை ஏற்றிறக்கும் போக்குவரத்துகளில் ஈடுபடுவோர் போன்றவர்கள் நிதியையும் உரிய உள்ளீடுகளையும் இலகுவாக நியாய ஏற்பாடுகளில் பெற வங்கி கடன் வாய்ப்புகள் உட்பட வசதிகளை ஏற்படுத்துதல், வர்த்தகம் மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான உரிய விதிமுறைகளை வகுத்தல் போன்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் என சர்வதேச உணவு திட்ட வகுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கூறுகின்றனர். எனினும் மேற்படி துறைகள் சார்ந்த எமது அரசு அதிகாரிகளை மேலும் ஊக்குவிப்பதற்கும் அதற்கான வளங்களை வழங்குவதற்கும் அரசு உரிய முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டியது அவசியமாக உள்ளது என்பதையும் இங்கு தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன். அண்மை காலமாக எமது நாட்டில் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றங்கள் காரணமாக சுமார் 9 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் உணவு பற்றாக்குறையை எதிர்நோக்கியவர்களாக இருந்து வருவதையும் நாம் அவதானத்தில் கொள்ள வேண்டும். அந்த வகையில் கடந்த தமிழ் சிங்கள புத்தாண்டு காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் எமது நாட்டில் மொத்த உணவு உற்பத்தியில் 40% பொதுமக்களால் கொள்வனவு செய்யப்பட்டுள்ள நிலையினையும் காணக்கூடியதாக இருந்தது. இன்றைய அதிகரித்த சனத்தொகைக்கேற்ப உணவு உற்பத்திகளை மேற்கொள்ளல் என்பது குறுகிய நிலப்பரப்புகளில் அதிக அளவு உணவு உற்பத்திகளை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளியுள்ளதால் பல்வேறு இரசாயன பொருட்களின் பாவனை காரணமாக எமது இயற்கையும் மண்வளமும் நீர்வளமும் பெரிதும் பாதிக்கப்பட்டு மக்கள் பாரிய பல நோய்களுக்கு ஆட்படக்கூடிய நிலைமைகள் ஏராளமாகும். அந்த வகையில் தற்போது யாழ்ப்பாணத்து மக்களது பாவனையில் உள்ள குடிநீரில் உலக சுகாதார அமையத்தின் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச தரத்தை விட அதிக அளவில் நைத்ரேட் மற்றும் தைத்ரேட் என்பன காணப்படுவதாகவும் இதன் காரணமாக எதிர்காலத்தில் மக்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆட்படக்கூடிய நிலை தோன்றும் எனவும் கூறப்படுகின்றது. இவ்வாறு நிலை யாழ்ப்பாணத்து நிலத்தடி நீரில் ஏற்படுவதற்கு மலக்கழிவுகள், விலங்குகள் கழிவு, விலங்கு கழிவுகள் அதிகரித்த விவசாய இரசான பாவனை என்பன காரணமாகும் என்றும் தெரிய வருகின்றது. சில அரசியல் தலைமைகளின் சுயலாப நோக்கு காரணமாக சுண்ணாக பகுதியில் கழிவெண்ணெய் கழிவுகளும் அப்பகுதி நிலத்தடி நீரில் கலக்கப்பட்டு அப்பகுதி மக்கள் குடிநீருக்கான பெரும் சவாலுக்கு உட்பட்டு அதிலிருந்து மீள முடியாதவாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இப்பிரச்சினை தொடர்பில் நாம் உரிய ஏற்பாடுகளை முன்னெடுத்ததாக வேண்டும் என்பதை இங்கு சுட்டிக்காட்டி தற்போதைய ஆட்சியில் கற்பிணி பெண்களுக்கான 20,000 பொறுமதியான உலர் உணவு பொருட்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இவை ஒவ்வொரு மாதமும் தலா 2,000 ரூபா பொறுமதியில் பல நோக்கு கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அவற்றின் மூலமாக வழங்கப்படுகின்ற உணவுப் பொருட்கள் தரமற்றவை என்றும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. இது தொடர்பில் உரிய தரப்பினர் உரிய அவதானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அதே நேரம் அதிகமாக நமது நாட்டில் பண்டிகை காலங்கள் வருகின்ற காலகட்டங்களிலேயே அதிக அளவில் உணவகங்களில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதை காணக்கூடியதாக உள்ளது. இதனை மேலும் விரிவுபடுத்தி நாடாளாவிய ரீதியில் அடிக்கடி மேற்படி சோதனைகள் நடத்தி குறிப்பாக தூர இடங்களுக்கான பேருந்துகள் நிறுத்தப்படுகின்ற இடங்களில் உள்ள உணவகங்கள் தொடர்பிலும் உரிய அவதானங்களை செலுத்தி சோதனைகளை மேற்கொண்டு மக்களுக்கு தரமான சுத்தமானதும் நியாயமான விலை கொண்டதுமான உணவு வகைகள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறும் கேட்டுக்கொண்டு, அதே நேரம் சபைகளுக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்று சர்வதேச ஊடக சுதந்திர தினமாகும். ஊடகங்களை அதன் உரிமையாளர்கள் தமது விருப்பு வறுப்புக்கு ஏற்றவாறு இலாப நோக்குடன் நடத்தினாலும் ஊடக தர்மத்தை பின்பற்றியும் சமூக அக்கறையோடும் இன்னமும் ஊடக பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேவேளை நமது நாட்டில் அவர்கள் கொண்டிருந்த கருத்து நிலப்பாடுகள் காரணமாக படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான நடராஜா அற்புதராஜா மற்றும் பால நடராஜா ஐயர், பிரகீத் எக்னலிகொட, லசந்த விக்ரமதுங்க, தராகி சிவராம் உள்ளிட்ட அனைத்து ஊடகவியலாளர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் கௌரவத்துடன் நினைவில் நிறுத்தி கொள்கின்றேன். கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களின் கொலைகள் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அவர்களின் குடும்பங்களுக்கும் உறவினர்களுக்கும் நியாயம் கிடைக்கவும் பரிகாரங்கள் மற்றும் வாழ்வாதார உதவிகள் உரியவாறு கிடைக்கவும் விரைவான நடவடிக்கை அவசியம் என்பதையும் இன்றைய நாளில் மீண்டும் வலியுறுத்துகின்றேன். அதேபோல் நான் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்த விடயமான ஊடகவியலாளர்களுக்கான வீட்டுத் திட்டங்கள் கிடைக்கச் செய்வதையும் அவர்களுக்கு தேவையான ஊடகசார் உபகரணங்களை மானிய அடிப்படையில் கிடைக்கச் செய்வதையும் அரசாங்கம் துரிதமாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். சர்வதேச நாடுகளுடன் ஒப்பிடுகையில் ஊடக சுதந்திரத்தை பாதுகாக்கும் நாடுகளின் தரவரிசையில் இலங்கை 141வது இடத்திலேயே இருப்பதாக புள்ளி விவரங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. இந்த நிலையிலிருந்து நமது நாட்டை மேலும் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தேவையான அனைத்து செயல்பாடுகளையும் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் இன்றைய நாளில் கூறிக்கொண்டு இந்த எனக்கு கொடுத்த அவகாசத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.
தேங்க்யூ.